Our subject for this conference has been growing in heavenly wisdom.
பரத்திற்கேற்ற ஞானத்திலே வளருவது என்பதுதான் இந்த கான்பரன்ஸுடைய கருப்பொருளாக இருக்கிறது.
I want to show you a verse in 1 Corinthians in chapter 14.
1 கொரிந்தியர் 14 ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
The word of God is like a well in which the water never runs dry.
ஒரு காலம் வற்றாத ஒரு கிணற்றை போலதான் என்னுடைய வார்த்தை இருக்கிறது.
The more you read, the more you get out of it.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் வாசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக அதிலிருந்து பெற்றுக் கொள்வீர்கள்.
If you read a newspaper or a book, after 2 or 3 readings, there's nothing more you can get from it.
ஒரு புத்தகத்தையோ ஒரு செய்தித்தாளையோ நீங்கள் 2 முறை வாசித்த பிறகு அதிலிருந்து வேறு எதையும் பெற முடியாது.
But the word of God is different.
ஆனால் என்னுடைய வார்த்தையோ வித்தியாசமானது.
I don't know how many hundreds of times I've read so many verses in this book.
இந்த புத்தகத்தை எத்தனை 100 முறைகள் வாசித்திருப்பேன் என்று எனக்கே தெரியாது.
In the last 57 years.
கடந்த 57 ஆண்டுகளாக.
But I'm always finding something new.
ஆனால் எப்பொழுதுமே நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுது புதிதாக ஒன்றை பார்க்க முடியும்.
You can't read any book in the world for 57 years.
57 ஆண்டுகளாக வேறு எந்த புத்தகத்தையும் நீங்கள் இந்த உலகத்திலே வாசிக்க
முடியாது. You can't read the newspaper for more than one day.
ஒரு நாளைக்கு அதிகமாக மேலாக ஒரு நாளை வாசிக்க முடியாது.
This is the proof that the Bible is the word of God.
இதுதான் வேதம் தான் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இதுவே அத்தாட்சியாக இருக்கிறது.
If you don't read it and study it, you are missing the most important thing in life.
நீங்கள் அதை வாசிக்காவிட்டால் அதை படிக்காவிட்டால் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியத்தை இழந்து விடுகிறீர்கள்.
There is no way to grow in wisdom without knowing the word of God.
தேவனுடைய வார்த்தை அறியாதபடிக்கு பரத்துக்கேற்ற ஞானத்திலே வளர்வதற்கு ஒரு வழியே இல்லை.
In 1 Corinthians 14 it says,
1 கொரிந்தியர் 14 ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது,
verse 20,
20 ஆம் வசனம்.
In the same verse it says, don't be children but be children.
குழந்தைகளாய் இராதீர்கள், குழந்தைகளாய் இருங்கள் என்று ஒரே வசனத்திலே முரண்பாடாக சொல்லப்பட்டிருக்கிறது.
Don't be children in your thinking.
உங்களுடைய சிந்தையிலே எண்ணத்திலே குழந்தைகள் போல இராதீங்க.
In your mind you must not be a child.
உங்களுடைய சிந்தையிலே புத்தியிலே நீங்கள் குழந்தை போல இருக்க
கூடாது. You must be like a man.
அங்கே ஒரு புருஷனா இருக்க வேண்டும்.
But in your heart,
ஆனால் உள்ளத்திலே,
you must be like a child.
Or kolanjai pol irukka vendum.
So both these things are true, and there should be true in our life, that in our mind we grow more and more to maturity.
Angai nammudaiya puthiyile na valarchikku melaga valandu kondey sellavendum.
In our heart we become more and more like a child.
Nammude ullathile innum siru kolanjai pola maara vendum.
Let's see that picture there. Can you show that video camera over here?
வீடியோ கேமராவை இதுல நீங்க காண்பிப்பீர்களா அந்த படத்தை?
So everybody can see it. That
webcast-ல பார்க்க எல்லாம் பார்க்க முடியாக
those who are படத்தை திருப்புங்கள். Live stream can see that. See, it's true that in our mind we must grow from a child to an adult man.
நம்முடைய புத்தியிலே நாம் இடப்பக்கத்திலிருந்து வருவது போல குழந்தையாக இருந்து நாம் வளர வேண்டும்.
But in our
மனிதனை போல.
But in our heart we have to go the other way.
ஆனால் நம்முடைய உள்ளத்திலே மாற்று திசையிலே போக வேண்டும்.
From the strong, powerful man we are to a weak child dependent upon God.
மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வளர்ந்த மனிதன் நிலையிலிருந்து நாம் பலவீனமான தேவனுடைய பிள்ளையாக குறைந்து கொண்டே போக வேண்டும்.
That is growing in heavenly wisdom.
பரத்துக்குரிய ஞானத்தில் வளர்வது இரண்டு பக்கமும்.
Both ways.
இரண்டு வழிகளிலே.
Thank you.
நன்றி.
So both are in this verse.
ஆகவே இந்த இரண்டுமே இந்த வசனத்திலே காணப்படுகிறது.
To be like men in our thinking,
namude puthiyile purushala irukka vendum.
So but to be like a little baby in our heart,
ana namude ullathile irudhayathile nam kulangal irukka vendum.
That is why I said that we must study God's word if we want to grow up in our thinking and get wisdom.
Agave nam namude sindhile valarndu devude nanakku peruvadharku valara vendum.
2 Timothy in chapter 3,
2 Timothy 3rd adhigaram,
it says here that verse 16,
2 Timothy 3rd adhigaram 16,
sorry, verse 15,
15th vasanam,
Paul tells Timothy,
Paul Timothy ku solugira,
you have known the sacred writings, which is the word of God, which is able to give you wisdom.
ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உணர்ச்சி.
From childhood his mother taught him the scripture which could give Timothy wisdom.
அங்க தீமோத்தேயுக்கு ஞானத்தை கொடுக்கத்தக்கதாக தீமோத்தேயுடைய தாய் சிறுவயதிலிருந்து அவனுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தாள்.
Why did Paul choose Timothy when he was a young 20-year-old man?
தீமோத்தேய் 20 வயது நிரம்பிய ஒரு இளைஞனாக இருந்தபொழுது ஏன் பவுல் தீமோத்தேயை?
He said, hey, you must be my co-worker.
நீ தான் என்னுடைய உடன் ஊழியனாக இருக்க வேண்டும்.
Would God choose your son at the age of 20 to be his with Paul to be Paul's co-worker?
உம்முடைய மகன் 20 வயதா இருக்கும்போது பவுலுடைய உடன்படியாக இருப்பதற்காக தேவன் தெரிவு செய்வாரா?
Paul was a very shrewd, discerning man of God.
பவுல் மிகுந்த பகுத்தறியத்தக்கதான மிக புத்தி கூர்மையுள்ள ஒரு மனிதர்.
He wouldn't just select anybody.
யாரையோ அவர் தேர்வு செய்வதில்லை.
He observed Timothy, spoke to him and said, this is a very unusual 20-year-old young man.
திமோத்தேயுடன் அவர் பேசிக்கொண்டிருக்கும்பொழுதே வழக்கத்திற்கு மாறாக இந்த சிறு பையன் இவ்வளவு ஞானமுள்ளவனா இருக்கிறான் என்று கண்டுகொண்டார்.
He is so wise.
மிகவும் ஞானமுள்ளவனா இருக்கிறார்.
Where did he get it from?
எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது?
Where does a 20-year-old become wise? How does a 20-year-old become wise?
20 வயது நிரம்பி அந்த வாலிபன் எப்படி ஞானமுள்ளவனாய் மாறினான்?
Because his mother taught him the sacred writings of God's word.
பரிசுத்த வேத எழுத்துக்களை அவனுடைய தாய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்.
And that's scripture, it says in verse 16, taught him, reproved him, corrected him, taught him in righteousness.
இந்த வேத வசனங்கள் தான் 12 வசன வாசிப்பது போல அவனை கடிந்து கொண்டு சீர்திருத்தி நீதியை படிப்பித்து பிரயோஜனமுள்ளதாக மாறி.
And so he became a man of God who was thoroughly equipped to do every good work.
ஆகவே எந்த நற்கரியும் செய்வதற்கு தகுதி உள்ளவனாகிய ஒரு தேர்ந்த மனுஷனாய் மாறிவிட்டான்.
The same thing can happen to you if you study God's word carefully.
நீங்களும் கவனமாக வேத வசனத்தை படிக்கும் பொழுது இதே காரியம் உங்களுக்கு நடைபெறும்.
Say, Lord, give me revelation on your word.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலிருந்து எனக்கு வெளிப்பாட்டை தர மாட்டோம்.
That is in our mind we become mature.
அதுதான் நம்முடைய மனதிலே வளர்ந்தவளாய் மாறுகிறோம்.
And then we will be able to discern what is right and what is wrong.
எது தவறு எது சரி என்பதை நாம் பகுத்து அறிகிறோம்.
We will not be fooled by unspiritual people.
வேத வாக்கியத்திற்கு புறமான காரியத்தின் மூலமாய் வருகிற மக்களினாலே நாம் ஏமாற்றப்பட மாட்டோம்.
All of you young people must grow in wisdom.
வாலிபர்களே, நீங்கள் எல்லாரும் ஞானத்திலே வளர வேண்டும்.
And it is only by studying the word of God.
அது தேவனுடைய வார்த்தையை படிப்பதனால் மட்டுமே
வரும். That will protect you from so many evils.
பல தீமைகளிலிருந்து இது உங்களை பாதுகாக்கும்.
Jesus said man must live by every word of God.
தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையால மனிதன் பிழைக்க வேண்டும்
என்று வேதம் verse 16 it says all scripture. Not just one or two verses.
ஒன்று இரண்டு வசனங்கள் மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் எல்லாம்.
And Jesus said man must live by every word of God, not just one or two favorite verses or chapters.
ஏதோ தனக்கு பிடித்த ஒன்று இரண்டு வேத வசனங்கள், ஒன்று இரண்டு அதிகாரங்கள் மூலமாக வாழக்கூடாது. எல்லா தேவனுடைய வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்க வேண்டும்.
So we must say, Lord, please teach me and give me wisdom. And you are a young person, you must pray that.
ஆகவே வாலிபனா இருக்கக்கூடிய இந்த வகையிலேயே நீங்கள் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கற்றுத்தாரும் என்று ஜெபிக்க வேண்டும்.
So as you read the scriptures,
ஆகவே வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது,
something must develop in you through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று வளர வேண்டும்.
I told you we must look at Jesus as our example.
இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மாதிரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னேன்.
It says in Luke's Gospel chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்.
About Jesus when he was a little child.
இயேசு சிறு குழந்தையாக இருந்த பொழுது.
Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரம்.
Twice it says in this chapter
இந்த அதிகாரத்தில் இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது.
That Jesus grew in wisdom.
இயேசு ஞானத்திலே வளர்ந்தார்.
Luke 2 verse 40.
லூக்கா 2 அதிகாரம் 40வது வசனம்.
The child continued to grow and become strong, increasing in wisdom.
பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது.
How did he get that?
எப்படி இது வந்தது?
Because it says the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Let me tell you something.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
In the entire Old Testament, grace was an unknown word.
கிருபை என்கிற வார்த்தை அறியப்படாத வார்த்தையா இருந்தது.
John 1:17 says the law came through Moses but grace came through Jesus Christ.
மோசேயினால் நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது என்று சொல்லி யோவான் 1:18 வாசிக்கிறோம்.
So John 1:17 makes it clear there was no grace before Jesus Christ came.
ஆகவே யோவான் 1:17 இயேசு கிறிஸ்து வருவதற்காக கிருபை என்பது இல்லை என்பதை காண்பிக்கிறது.
So nobody could overcome sin because grace has to be upon you to overcome sin.
பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிருபை உண்மையில் இருக்க வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் யாரும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது இருந்தது.
Romans 6:14 says when you are under grace sin will not overcome you.
நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது, ஆளாது என்று சொல்லி ரோமர் 6:18 வாசிக்கிறோம்.
That's why in the Old Testament nobody could overcome sin.
ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே பாவத்தை மேற்கொள்ள முடியாது.
The grace of God never came till Jesus came to the earth.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரை கிருபையானது அவர் மீது வர முடியாது இருந்தது.
And when Jesus came to the earth,
இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது,
the first person upon whom that grace was Jesus himself.
எந்த மனிதன் மீது முதலாவது கிருபை வந்தது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மேல் தான்.
It says here, the grace of God was upon him.
தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது.
As a child,
ஒரு குழந்தையா இருக்கும்பொழுது.
And when you are under grace, Romans 6:14 says sin cannot rule over you.
நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் ரோமர் 6:14 வாசிப்பது போல பாவம் உன்னை மேற்கொள்ளாது.
It's like saying if a roof is over your head the rain cannot The rain cannot fall on you.
உனக்கு மேலே ஒரு பொறி இருக்குமானால் மழை பெய்தாலும் தண்ணீர் உங்கள் தலைமையில் விழாது.
Even if it's pouring rain here under the roof, it will not fall on us.
மிகப்பெரிய மழை பெய்தாலும் நாம் புறக்கு கீழே இருந்தால் அது நம்மீது விழாது.
So when you are under grace like this,
ஆகவே நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால்,
there can be sin and temptation all around us. It will not overpower us.
நம்மீது எவ்வளவு பாவங்களும் சோதனைகளும் இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாது.
Can we have that when we are little children?
நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா?
Jesus had it as a child.
இயேசு குழந்தையாக இருந்தபொழுது அதை பெற்றுக்கொண்டார்.
Why can't the grace of God be upon a child?
ஏன் தேவனுடைய கிருபை ஒரு குழந்தையில் இருக்கக்கூடாது?
I've heard of people who were truly born again when they were 3 years old.
மூன்று வயதாக இருக்கும்பொழுது மறுபடியும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
I met one godly old sister, she is dead now.
ஒரு தேவபக்தியுள்ள வயது முதிர்ந்த ஸ்திரியை சந்தித்தேன், இப்பொழுது அவர் மரித்து விட்டார்கள்.
I met her when she was more than 70 years old.
70 வயதாக இருக்கும்பொழுது நான் அவளை போய் பார்த்தேன்.
She testified that and she was a European lady. She said when she was 5 years, she was born again when she was about 3.
அவர்கள் 3 வயதாக இருக்கும்பொழுது மறுபடியும் பிறந்து விட்டார்கள்.
And when she was 5 years old, she got a call to go as a missionary to China.
அவர்கள் 5 வயதாக இருக்கும்பொழுது சீனா தேசத்துக்கு மிஷனரியாக போக வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவர் தந்து பெற்றுக்கொண்டார்கள்.
She could go only when she was 35 or something.
35 வயதாக இருக்கும்போது சீனாவுக்கு சென்றார்.
She heard the call when she was 5.
ஆனால் 5 வயதாக இருக்கும்போது அந்த அழைப்பை கேட்டார்களாம்.
And I could see in her life a godly, humble woman.
ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்க முடிந்தது அவர்கள் தேவபக்தியுள்ள தாழ்மையான ஒரு
சோதனை. So the grace of God can be on our little children.
ஆகவே நம்முடைய சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை இருக்க முடியும்.
So we must instruct them in God's word.
நாம் தேவனுடைய வார்த்தையில் அவர்களை போதிப்போம்.
Jesus grew as a child and the grace of God was upon him and he grew in wisdom.
இயேசு பிள்ளையாக இருந்தபொழுது அவர் ஞானத்திலே வளர்ந்தார், தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது.
And then it says when he was 12 years old he went to the temple.
அவர் 12 வயதாக இருக்கும்பொழுது தேவாலயத்துக்கு போனார் என்று வாசிக்கிறோம்.
And when he came back home after that.
அவர் பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்தார்.
And when he came home.
அவர் வீட்டுக்கு வந்தபொழுது
Nazareth verse 51.
51 வசனம் நாசரேத்திலே.
He continued from the age of 12 up to the age of 30 in subjection.
அவர் அந்த 12 வயதிலிருந்து
30
வயது வரை பூமிக்குரிய தாய் தகப்பன்மாருக்கு அடங்கி இருந்தார்.
அவருடைய
விளைவு என்ன?
The result of a young boy submitting to his earthly parents even when he is 20 years old, 25 years old.
ஒரு வாலிபன் 20 வயதா இருந்தாலும் 25 வயதா இருந்தாலும் தன்னுடைய பெற்றோருக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கும் போது என்ன நடக்கிறது?
Verse 52, Jesus kept on increasing in wisdom.
இயேசு அதிகமாக ஞானத்திலே விருத்தி அடைந்தார். 52 வசனம் லூக்கா 2 அதிகாரம்.
And he grew in favor with God and with men.
அவர் தேவ கிருபையிலையும் மனுஷ தயவிலையும் விருத்தி அடைந்தார்.
So to walk as Jesus walked, even little children can follow Jesus here.
ஆகவே இயேசு நடந்தபடியே நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு பிள்ளைகளும் கூட இயேசு போல நடக்க முடியும்.
Growing in heavenly wisdom,
பரத்துக்குரிய ஞானத்திலே வளருவது.
Submitting to authorities God places over you.
தேவன் உங்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பது.
First it is your parents.
முதலாவது உங்கள் பெற்றோர்.
Elders.
மூப்பர்கள்.
People in your place of work.
வேலை செய்யறதுல இடத்துல இருக்கக்கூடிய மக்கள்.
They may not be more spiritual than you.
அவர் உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குள்ள இருக்க மாட்டார்கள்.
Do you think Joseph and Mary were more spiritual than Jesus?
இயேசுவை காட்டிலும் யோசேப்பும் மரியாளும் ஆவிக்குள்ள இருந்தார்கள் என்று நம்புகிறீர்களா?
Joseph and Mary were under the old covenant defeated by sin.
யோசேப்பும் மரியாளும் பழைய உடன்படிக்கை கீழாக பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
Do you believe Joseph and Mary fought with each other as husband and wife and yelled at each other?
யோசேப்பும் மரியாளும் தம் ஒருவரை ஒருவர் பார்த்து சண்டை போட்டிருந்திருப்பார்களா, திட்டியிருப்பார்களா?
What do you think?
என்ன நினைக்கிறீர்கள்?
Unless you are a Roman Catholic.
நீங்கள் ரோமன் கத்தோலிக்கா இருந்தால் அப்படிதான் செய்திருக்க மாட்டேன் என்று
நினைக்கிறேன். I believe they fought with each other.
அவள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டு வந்திருப்பார்கள் தான் நான் நம்புகிறேன்.
Why even new covenant husband and wife fight with each other?
உங்களுடைய புருஷன் மனைவி மாறலே சண்டை போடுகிறார்களே.
The old covenant couple, they must have fought and yelled at each other.
பழைய உடன்படிக்கை தம்பதியினர் தயாராக சண்டை போட்டு வந்திருப்பார்கள்.
Jesus as a little boy heard that.
இயேசு சிறுப்பையினா இருக்கும்போது அதை கேட்டிருக்கிறார்.
And what did he do?
அவர் என்ன செய்தார்?
He did not despise them.
அவர்களை அவர் அர்த்தமா எண்ணவில்லை.
He did not say, how can I submit to these people who are so imperfect?
பூரணமற்ற இவர்களுக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை.
He saw their imperfection and submitted because the Father said, submit to them.
பிதாவானவர் நீ இவர்களுக்கு கீழ்ப்படிந்திரு என்று சொன்னபடினாலே பூரணமற்ற பெற்றோர்களுக்கும் கூட அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
Children, young people.
சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே.
If God tells you to submit to imperfect parents,
பூரணமற்ற பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திரு என்று ஆண்டவர் சொன்னால்,
submit to them.
நீங்கள் கீழ்ப்படியுங்கள்.
Don't disobey God's word.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக வேண்டாம்.
If your father tells you to tell a lie, say, daddy, I can't.
அப்பா அம்மா பார்த்து ஒரு பொய் சொல்லுப்பா பரவாயில்லை என்று சொன்னால் நான் சொல்ல
மாட்டேன். Or tells you to bow down to an idol, you say, no, I can't do that.
அல்லது விக்கிரகத்துக்கு நீ வணங்கு என்று சொன்னால் நான் செய்ய முடியாது.
Above your father is God and you have to listen to him.
அப்பா அம்மாவுக்கு மேலாக தேவன் இருக்கிறார், அவருக்கு நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும்.
But in all other things, when they ask you to do something inconvenient, you do it.
ஆனாலும் வசதி குறைவான சில காரியங்களை செய்ய சொன்னாலும் நீங்கள் செய்யுங்கள்.
Suppose you want to do something and your father and mother say, no, go to the market and buy something.
நீ ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனால் அப்பா அம்மா போய் கடையில் போய் இந்த காய்கறி வாங்கி கொண்டு வா என்று சொன்னால்,
drop what you are doing and obey your parents.
நீ என்ன செய்கிறாய், அப்படியே விட்டுவிட்டு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி.
You know what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
You will grow in wisdom.
நீ ஞானத்தில் வளர்வாய்.
Because God sees at that moment you are denying yourself to do what you want to do and you are going to do what God is telling you to do, which is submit to your parents.
அந்த நேரத்தில் நீ உன்னை உன்னையே வெறுத்து நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை ஒதுக்கி விட்டு நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறாய், அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது சொல்கிறாய், அதற்கு போகிறாய்.
You don't have to submit to your parents once you leave the house.
நீ வீட்டை விட்டு போன பிறகு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவையில்லை.
Jesus left the house only when he was 30.
இயேசு 30 வயதாக இருக்கும்பொழுது தான் வீட்டை விட்டு போனார்.
Then he told his mother in John chapter 2, what have I got to do with you? Don't tell me what to do.
அப்பொழுது மரியா பார்த்து சொன்னது, உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் கேட்கிறார்.
Completely opposite.
முற்றிலுமாய் நேர் எதிர்மாறாக இருக்கிறது.
Mary was surprised.
மரியாளுக்கு ஆச்சரியம்.
What has happened to my son?
என்ன மகனுக்கு என்ன நடந்தது?
Till now he would do anything I say.
இவரை நான் சொன்னதெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்.
Now he tells me, don't disturb me, I will do what, don't tell me what to do.
இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லாதே, என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்கிறாரே.
So when you leave your home and you are setting up your own home, you don't have to listen to your parents then.
ஆகவே உடைய வீட்டை விட்டு நீ உன்னுடைய சொந்த வீட்டை நீ அமைக்கிறாய், அப்பொழுது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவையில்லை.
It says when you get married you must leave your earthly parents and cleave to your wife.
திருமணமாகும் பொழுது நீ உன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு மனைவியோடு இசைந்திருப்பாய் என்று வேதம் சொல்கிறது.
But when you are living at home under the subjection of your parents who are taking care of you,
anal vittle nee vaazhugindra varai petrol dhaan unnai porpaduthu nadathukiraargal,
you must submit to them.
Neengal avargalukku keelpadiya
vendum. But honoring them, you must honor them as long as they are alive.
Anal ganapaduthal endru avan neerod irukkum varaikku nee petrolai ganamanna vendum.
You don't have to obey them when you leave your home.
Ivitte vittu pona udane avaru keelpadiya vendum.
In your home you don't have to obey them if they tell you to do something ungodly or against the word of God.
Neengal irukkum bodhu devukku puramana kaaryangalai avaru sonnal adhukku keelpadiya thevillai.
But you must respect them.
அவர்களை மதிக்க வேண்டும்.
Even if your father is a drunkard,
உன் அப்பா குடிகாரனா இருந்தால்,
non-Christian,
ஒரு கிறிஸ்தவர் இல்லாதவனா இருந்தாலும்,
he is still your father.
அவருடைய அப்பா தான்.
You must respect him.
நீ அவரை மதிக்க வேண்டும்.
Don't speak evil of him.
அவரை தீமையாக பேச வேண்டாம்.
Pray for him.
அவருக்கு ஜெபியுங்கள்.
God will honor you because you respect your father and mother.
நீ பிதாவையும் அப்பா அம்மாவை கனம்பண்ணும் பொழுது தேவனை கனம்பண்ணுவார்.
Drunken father may tell you to do some stupid things, you don't have to do it.
குடிகார தவப்பன் புத்தீரமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியாது சொன்னால் அதை நீ செய்ய தேவையில்லை.
You have to be wise.
நீ ஞானமாக இருக்க வேண்டும்.
But don't despise him.
ஆனால் அவரை அர்த்தமா என்ன வேண்டாம்.
You must never despise your parents for being more foolish than you are.
உன்னை காட்டிலும் உடைய அப்பா அம்மா புத்தீரமா இருக்கிறபடினாலே அவர்களை ஒரு காலம் நீ அற்பமா எண்ணக்கூடாது.
Many of you young people are smart and clever, you are more educated than your parents.
அநேக வாலிபர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோரை காட்டிலும் நீங்கள் மிடுக்கா இருக்கிறீர்கள், புத்திசாலியா இருக்கிறீர்கள்.
Okay, that's true.
அது உண்மைதான்.
But respect your parents.
ஆனால் பெற்றோரை மதியுங்கள்.
Then you will grow in wisdom.
அப்பொழுது நீ ஞானத்திலே வளர்வாய்.
Otherwise, you will only grow in knowledge.
இல்லாவிட்டால் நீ அறிவிலே மட்டும்தான் பெருகுவாய்.
You know what knowledge does?
அறிவு என்ன செய்யும் தெரியுமா?
See 1 Corinthians chapter 8 it says here in the first verse,
the last part,
that knowledge only puffs you up and makes you arrogant.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அது உன்னை கர்வத்தை உண்டாக்கும்.
இட்ஸ் லைக் a balloon, you pump it and pump it and pump it, it becomes so big.
ஒரு பலூனில் காற்று ஊதிக்கொண்டே இருந்தால் அது பெரியதாய் மாறும்.
Knowledge is like that.
அறிவு அப்படித்தான்.
It looks very big but it's just hot air.
அது பெரியதாய் தோன்றுகிறது, ஆனால் அது உள்ளே காற்றுதான்.
You prick it and the whole thing goes on.
ஒரு ஊசியை வைத்து குத்தி விட்டால் அது முழுவதும் போய்விடும்.
You can see that some of these clever people, you just irritate and leave them a little bit and all their anger comes out.
சில புத்திசாலி மக்களை போய் பாருங்கள், கொஞ்சம் அவர்களை நீங்கள் எரிச்சலுக்கினால் கோபப்பட்டு அவர் மனத்தாங்களிலிருந்து அவர் உடனே எல்லாம் போய்விடும்.
இந்த பலூன் has become very small.
அந்த பெரிய பலூன் ஆனது இப்போ சிறிதாய் மாறிவிட்டது.
But wisdom,
ஆனால் ஞானம்,
is real solid stuff. It's not like a balloon.
அது பலூனை போல இல்லை, அது ஒரு திடமான பொருள்.
This is love and wisdom will build you up.
அன்பும் ஞானமும் அது பெரிய உங்களை கட்டும்.
So how did Jesus grow in this wisdom?
இயேசு எப்படி இந்த ஞானத்திலே வளர்ந்தார்?
Through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்.
Turn to Isaiah chapter 11 where there's a prophecy about Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறது. ஏசாயா 11 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
Isaiah 11 is speaking about Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா 11 அதிகாரம் பேசுகிறது.
It's talking about Jesse the father of David like a tree.
அங்கே ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி என்று வாசிக்கிறோம்.
He was the
தாவீதுடைய தகப்பன் ஈசாய்.
And from that a branch came.
அதிலிருந்து ஒரு துணி தோன்றியது, ஒரு கிளை எழுப்பியது.
Humanly speaking, of the seed of David, Jesus was born.
மனுஷிய பிரகாரமாக பேசினால் தாவீதின் சந்ததியில் தான் இயேசு வந்து பிறந்தார்.
And it says here, the Spirit of the Lord will rest on him.
கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மீது தங்கியிருந்தார் என்று வாசிக்கிறோம்.
You know, in the book of Revelation, the Holy Spirit is called the sevenfold Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு ஆவிகள் என்று வாசிக்கிறோம்.
It is actually sevenfold one Holy Spirit.
ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் ஏழு
அருளும்
ஆவி.
Fourth, the spirit of counsel.
நான்காவது ஆலோசனை அருளும் ஆவி.
And spirit of strength.
பலத்தை அருளும் ஆவி.
And the spirit of knowledge.
அறிவை அருளும் ஆவி.
And seventh, the spirit of the Lord.
ஏழாவது கர்த்தருக்கு பயப்படும்
the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவி.
So these are the seven characteristics of the Holy Spirit. That's why it's called sevenfold Holy Spirit in Revelation.
பரிசுத்த ஆவியானவருடைய ஏழு பரிமாணங்கள் என்று சொல்லக்கூடிய காரியம் இந்த ஏழு குணாதிசயங்களை இங்கே வாசிக்கிறோம்.
And out of all these things, it speaks about wisdom in the beginning.
எல்லாவற்றிலும் ஆரம்பமாக ஞானத்தை குறித்து
பேசுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும்.
Wisdom must come before the knowledge of the word.
தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிவைக்கு முன்பதாக வர வேண்டியது ஞானம்.
Through the word I must get wisdom first.
வேதத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நான் முதலாவது ஞானத்தை பெற்றேன்.
Your knowledge will just puff me up.
அறிவு இருமாப்பை உண்டாக்கும்.
And out of all these seven characteristics,
இந்த ஏழு குணாதிசயங்களிலே
One is picked out by the Holy Spirit.
ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுக்கெடுக்கிறார்.
Now remember, this is referring to Jesus Christ.
இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பகுதி.
This sevenfold Spirit, verse 2, will rest upon him.
இந்த ஏழு பரிணாமம் உள்ளதான அந்த ஆவி அவர் மீது தங்கியிருப்பார்.
From childhood.
சிறு பிராயம் முதல்.
From birth.
பிறப்பு முதல்.
And so he grew in wisdom.
ஆகவே அவர் ஞானத்தில் வளர்கிறார்.
But out of those seven characteristics,
அந்த ஏழு குணாதிசயங்களிலே
one is taken out especially.
ஒன்று மட்டும் விசேஷத்தினதமாய் பொறுக்கி எடுக்கப்படுகிறது.
The last one,
கடைசி,
the spirit of the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
You know the Old Testament verse which says the fear of the Lord is the beginning of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம்.
Where is Proverbs chapter 9 verse 10?
நீதிமொழிகள் 9:10.
That is like saying that is the ABC of wisdom.
அதாவது ஞானத்தின் ஆன ஆவண.
So when you go to a kindergarten class, a baby, he first learns the ABC.
ஆகவே LKG க்கு போகும்போது குழந்தை கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் ABC.
You can't read a book without knowing ABC.
ABC இல்லாதபடிக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாது.
You can't understand physics, science, nothing without ABC.
இயற்பியலோ விஞ்ஞானத்தையோ ABC இல்லாமல் விளங்கிக் கொள்ள
முடியாது. And you must never forget your ABC because then all your education will stop.
நீங்கள் ABC-யை மறக்கவே முடியாது. அப்படி மறந்தால் உங்கள் முழு படிப்பும் நின்றுவிடும்.
So ABC is essential for all education till the end of your life.
ஆகவே உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரை உள்ள எல்லா படிப்பிலும் ABC அவசியமா இருக்கிறது.
You can't say after 50 years, okay, I don't need ABC now, I have understood so many things.
நான் பல காரியங்களை விளங்கிக் கொண்டேன், ஆகவே ABC எனக்கு தேவையில்லை என்று சொல்லி 50 வயது ஆக முடியாது.
Knowledge will stop.
அறிவு நின்று போகும்.
You need ABC right until the end, your alphabets.
உங்களுடைய ABC என்ற எழுத்துக்கள் உங்களுக்கு கடைசி வரை தேவைப்படுகிறது.
Fear of the Lord is the ABC of wisdom.
கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் ஏபிசி.
So that means till the end of my life I must know this alphabet of the which is called the fear of the Lord.
ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்த ஆணாவன எழுத்துக்களை போல இருக்கக்கூடிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை.
So the spirit of the fear of God was upon Jesus.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமானது இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது.
And that's why he was quick to obey anything that the Father told him.
ஆகவே தான் பிதா சொன்ன காரியத்திற்கு அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார்.
And it's because the fear of the Lord is upon him that he never did what the Father never told him to do.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அவர் மீது இருந்தபடினாலே பிதாவன் சொல்லாத காரியத்தை அவர் செய்யவே இல்லை.
Something like now you have not eaten for 40 days in the wilderness, you have been fasting.
நீ 40 நாட்களாக சாப்பிடவில்லை, நீ உபவாசம் இருந்திருக்கிறாய். இந்த வனாந்தரத்தில்
you are hungry,
நீ பசியாக இருக்கிறாய்.
It is wrong to steal. It is wrong to steal.
திருடுவது தவறு.
So don't steal.
அது திருட வேண்டாம்.
It is wrong to take somebody else's bread.
வேறொருவருடைய சாப்பாட்டை எடுப்பது தவறு.
But if you can make bread yourself, why don't you do it?
ஆனால் நீயாகவே அப்பத்தை தயாரித்துக் கொண்டால் ஏன் அதை செய்யக்கூடாது?
If God has given you the power to turn stones into bread,
கல்லுகளை அப்பமாக்க முடியாத வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால்
use it.
அதை பயன்படுத்து.
You're not making some ice cream or biryani, just simple bread.
நீ ஐஸ்கிரீமோ பிரியாணியோ இதை மாற்றப் போவதில்லை, ஆனால் எளிதான அப்பத்தை தான் மாற்றப் போகிறாய்.
But you know what Jesus said?
என்ன சொன்னார் தெரியுமா?
No, I can't do it.
நான் அதை செய்ய முடியாது.
Lord, you can't do it when you're hungry.
பசியா இருக்கும் பொழுது அதை நான் செய்ய முடியாது.
Use your common sense.
உன்னுடைய அறிவு சொல்லுகிறது.
No.
இல்லை.
I will hear the word of my father.
நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் பிதாவுடைய வார்த்தையை கேட்க வேண்டும்.
I know I'm hungry.
நான் பசியா இருக்கேன் என்பதை அறிந்திருக்கிறேன்.
I may die.
நான் பசியினாலே மறிக்கலாம்.
That's okay.
அது பரவாயில்லை.
But I will not disobey my father.
நான் கீழ்படியாமல் போவேன்.
That means I will not do something if the father doesn't tell me.
என்னுடைய அப்பா எனக்கு சொல்லாத பட்சத்தில் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்.
I have had no command from my father right now to use my power to turn stones into bread.
இந்த கல்லுகளை அப்பமாக்கும் முடியாக என்னுடைய சக்தியை பயன்படுத்துவதற்கென்று பிதாவிடத்திலிருந்து இன்னுமாய் கட்டளை வரவில்லை.
When the Lord called me to full-time Christian work 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பதாக தேவனே முழு நேர கிறிஸ்தவ ஊழியத்துக்கு அழைத்த பொழுது.
That is the verse God spoke to me.
இந்த வசனத்தின் மூலமாக தான் தேவன்
First temptation.
முதல் சோதனை.
Don't use the power God has given you to get something for yourself.
தேவன் உனக்கு கொடுத்த வல்லமையை உனக்கென்று ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாக பயன்படுத்தாதே.
Jesus used that power to make bread for 5,000 people once.
ஆனால் அதே சக்தியை 5,000 பேருக்கு போஷிக்க முடியாக தேவன் அந்த சக்தியை பயன்படுத்தி.
But he would not use it for himself.
ஆனால் தனக்கென்று வரும்பொழுது அதை பயன்படுத்த மாட்டார்.
That is to live under the anointing.
இதுதான் அபிஷேகத்தின் கீழாக வாழ்வது.
The devil says, come on, use your power to turn that, to get something for yourself. You
are not luxury, you are need,
bread. You are not need,
bread. I will not use the
anointing power of God even for my need.
என்னுடைய சாப்பாட்டுக்காக கூட என்னுடைய அபிஷேகிக்கப்பட்ட வல்லமை நான்
பயன்படுத்துவேன். I will use it for others.
நான் மற்றவர்களுக்காக நான் பயன்படுத்துவேன்.
So God had given me a gift to preach God's word even when I left the navy 26 at the age of 26
avan 26 vayda irkumbodhu naan kapparpadai velai rajinama seidhumbodhu prasangikka koodiya varathai naan kuduthar
from this first temptation
indha mudhal sodhanilirundhu
the Lord told me
andavar sonnar
never use your gift to get something for yourself
oru kaalam nee unakkendru ondrai petrukolla mudiyaga indha varathai payanpaduthaadhe
don't use your gift to make money for yourself
unakkendru panathai sambadhikka mudiyaga indha varathai payanpaduthaadhe
lot of preachers may do it but you are not to do it
adhe prasangikkal appadi vendumaalum seiyalam ana nee seiyakoodadhu
I learned that when I was 26. 26
vayda irkumbodhu naan indha kattukondren.
Don't use this gift to get any honor for yourself.
Unakkendru ganathai petrukolla mudiyaga indha varathai payanpaduthaadhe.
A lot of people use their gift to get honor.
Anegar thangaludaiya ganathai petrukolla mudiyaga varathai payanpaduthukkarar.
Become big in the eyes of others.
Makkudaiya kannulil periyavalai maara
varumgar. What the Lord taught me from the first temptation, I have not anointed you to get something for yourself.
Unakkendru ondrai petrukolla mudiyaga naan unnai abhishekikkavillai endradhaan mudhal sodhanilirundhu devan kattukodutha paadam.
Even if you are starving, don't use my anointing. Anything to get anything for yourself.
பசியாக இருந்தாலும் கூட என்னுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தி உனக்கென்று ஒன்றை பெற்றுக் கொள்ளாதே.
Don't use your gift to get money or honor.
பண வரத்தை பயன்படுத்தி பணத்தையும் கனத்தையும் பெற்றுக் கொள்ளாதே.
Don't use your gift to draw people to yourself.
வரத்தை பயன்படுத்தி மக்கள் உன்பக்கமாய் வர வேண்டும் என்று இழுக்காதே.
Like Jesus did.
Yes, செய்தது போல.
Use your gift to bless 5,000 others.
மற்ற 5,000 பேரை ஆசீர்வதிப்பதற்காக இந்த வரத்தை
பயன்படுத்தி. Oh, yes, to bless other people.
எப்பொழுதுமே மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் முறையாக பயன்படுத்து.
I thank God I learned that lesson 50 years ago.
50 ஆண்டுகள் முன்பதாக இந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டபடினாலே தேவனுக்கு நன்றி சொல்கிறேன்.
That has protected me from the calamity that I've seen has happened to so many preachers.
அநேக பிரசங்கியாரர்களுக்கு நடந்த எவ்வளவோ குழப்பத்திலிருந்து இது என்னை பாதுகாத்திருக்கிறது.
Where did I learn it?
நான் எங்கே கற்றுக்கொண்டேன்?
From meditating on that first temptation.
அந்த முதல் சோதனையை தியானிக்கும் நிமித்தமாய் கற்றுக்கொண்டேன்.
See, it's not written like that there.
அங்கே அப்படி எழுதப்படவில்லை என்று சொல்லலாம்.
No, it is not.
இல்லை.
But if you meditate on it, God will show you.
ஆனால் நீ அதை தியானிக்கும் பொழுது தேவனுடைய காண்பிப்பார்.
In the Old Testament there was a commandment, you shall not commit adultery.
பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
Jesus meditated on that.
இயேசு அதை தியானித்தார்.
And realized it also refers to adultery in the heart.
அது உள்ளத்திலே உள்ள விபச்சாரத்தையும் இந்த வசனம் குறிக்கிறது என்பதை அவர் தியானித்து கண்டுபிடித்தார்.
How did he discover?
எப்படி அவர் அதை
கண்டுபிடித்தார்? By meditating on the commandment written in Exodus 20.
யாத்ராமின் 20வது அத்தியாயத்தில் எழுதப்பட்ட கட்டளைகளை தியானித்து கண்டுபிடித்தார்.
Those who don't meditate on it.
அதை தியானிக்காதவர்.
They say it only refers to physical adultery.
அது சரீர பிரகாரமான விபச்சாரத்தை மட்டுமே குறிக்கிறது என்று.
Jesus meditated on it and said it refers also to adultery in the heart.
இயேசு அதை தியானித்து இது இருதயத்திலே பண்ணக்கூடிய விபச்சாரத்தையும் குறிக்கிறது என்று சொன்னார்.
Anybody else who had meditated on it would also have understood it refers to the heart.
வேறு யாராவது இந்த வசனத்தை தியானித்திருந்தாலும் கூட அவர்களும் இந்த விபச்சாரம் இருதயத்திலேயும் இருக்கக்கூடாது என்று கண்டுபிடித்திருப்பார்கள்.
And if you meditate more on it, it will show you many other aspects.
இந்த அதிகமாக தியானித்து தியானித்து அதனுடைய பல காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
Don't compare your wife with somebody else's wife.
உங்களுடைய மனைவியை வேறு ஒரு மனைவியோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம்.
Not just physical beauty.
சரீர பிரகாரம் அழகை மட்டுமல்ல.
But that wife can cook better than your wife.
அவங்க மனைவி பாருங்க நல்லா சமைக்கிறாங்க.
Maybe true.
அது உண்மையா இருக்கு.
Don't meditate on that.
ஆனால் அதை
It can lead you to a form of adultery.
அது ஒரு விதமான விபச்சாரத்துக்குள்ள வழிநடத்தும்.
You may say it is not there in the word of God.
அது தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லலாம்?
Many things are not written on the surface. You meditate deeply, it will protect you from sin at the deepest level.
நீங்கள் மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது பாவம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் விசாரிக்கும் பொழுது கண்டுபிடிக்கலாம்.
That is what the spirit of the fear of the Lord will show you.
இதுதான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார்.
If you read the word of God without the spirit of the fear of the Lord upon you,
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்கிற ஆவியானவர் உங்கள் மீது இல்லாதபடிக்கு நீங்கள் வேதத்தை
வாசிக்கிறீர்கள்.
நீங்கள் ஒருமுறை அங்கு எழுத என்ன
எழுதப்படுவது ஆனால்
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஆவியான உங்கள் மீது இருக்கும்
பொழுது
ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது ஒன்று புதிதாக உங்களுக்கு கிடைக்கும்.
In my first Bible,
ஆரம்ப வேதாமத்தை
I used to write a lot of notes. Anything God showed me from the words, I'd write it down.
தேவனுக்கு காண்பித்த பல காரியங்களை அங்கே குறிப்பாக எழுதி வைத்திருப்பேன்.
But I was young and I needed to remember.
நான் வாலிபராக இருந்தேன் அப்பொழுது எனக்கு ஞாபகத்தில் வைக்க
வேண்டியிருக்கிறேன்.
அந்த வசனத்திலிருந்து தேவன் சொல்லக்கூடிய புதிய காரியங்களை நான் கண்டுபிடிக்க
முடியாது.
நான் பல ஆண்டுகள் முன்பாக என்ன வழிபாடு கிடைத்ததோ
அதைத்தான் உடனே
நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய தம்முடைய வார்த்தையில புத்திதான காரியங்களை காண்பிக்க முடியும்.
So the spirit of the fear of the Lord is what makes you grow in wisdom.
ஆகவே கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறவர் அவர்தான் ஞானத்தில் உங்களை
வளர்த்துவார்.
மூன்றாம்
வாசிக்கிறோம்.
இந்த ஏழு காரியங்களிலே ஒன்றை மட்டும் அவர் குறிக்கெடுக்கிறார்.
It says here the Holy Spirit will make Jesus delight in the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்திலே அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கிறார் சொன்னால் அது அவருக்கு அதிகமாக பிடிக்கும்.
Some people think the fear of the Lord is some terrible thing.
சில கர்த்தருக்கு பயப்படால் பயங்கரமான காரியம்
எடுக்கிறார்கள்.
சரி, இது கசப்பான மருந்து, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், ஒரு ஸ்பூன் கொடுங்க நான் குடிக்கிறேன்.
This painful injection, okay, give it to me.
இது இந்த ஊசி வலிக்கிறது, ஆனாலும் பரவாயில்ல, ஊசி போடுங்கள்.
Then some people take fear of the Lord.
இப்படித்தான் சில பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எடுக்கிறார்.
But Jesus looked at it like ice cream.
ஆனால் இயேசு கிறிஸ்துவ இதை ஐஸ்கிரீமை போல பார்த்தார்.
He delighted in the fear of the Lord.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அவருக்கு மகிழ்ச்சியா இருந்தது.
When the Holy Spirit makes you delight in the fear of the Lord,
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே உங்களை மகிழ பண்ணுவாரானால் பரிசுத்த ஆவியானவர்,
you will grow in wisdom very quickly.
நீங்கள் மிக சீக்கிரமாக ஞானத்திலே வளருவீர்கள்.
When you see the fear of the Lord not like painful medicine but like ice cream,
நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை மருந்தை போல அல்ல ஐஸ்கிரீமை போல பார்ப்பீர்கள்.
Lord, I want it. I delight in it.
அதிலே மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்.
That reverence for God.
கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்.
I don't know much about your Tamil songs.
தமிழ் பாடல்களை பற்றி எனக்கு தெரியாது அதிகமாக.
But lot of the English songs I hear nowadays being written by people.
இன்றைக்கு மக்கள் எழுதுகிற அதிகமான ஆங்கில பாடல்களை நான் கேட்கும் பொழுது,
they are so shallow.
அவைகள் மிகுந்த
மேலோட்டமாய்
வெறுமையாய்,
நாட் லைக் தி ஹிம்ஸ் தட் வர் ரிட்டன் 100-200 இயர்ஸ் அகோ.
100-200 ஆண்டுகள் முன்புதான் எழுதப்பட்ட பாடல்களை போல அல்ல.
தோஸ் மென் ஹேட் எ ரெவரன்ஸ் ஃபார் காட் வென் தே ரோட் தேர் ஹிம்ஸ்.
மக்கள் பாடல்களை எழுதும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் மீது ஒரு பயபக்தி மரியாதையும் இருந்தது.
தே டிட் ரைட் இட் ஃபார் மணி.
அவர்கள் பணத்துக்காக எழுதவில்லை.
டுடே சாங் ரைட்டர்ஸ், singers, all do it for money.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடல் எழுதுகிறவர்களும் பாடல் கட்டுகிறவர்களும் பாடல் பாடுகிறவர்களும் பணத்துக்காக செய்கிறார்கள்.
Even Christian books are written for money.
இன்றைக்கும் கிறிஸ்தவ புத்தகங்களும் கூட பணத்துக்காக எழுதப்படுகிறது.
Only in CFC we print books without anybody getting money out of it.
நாம் CFC ல மட்டும்தான் பணம் சம்பாதிக்காதபடிக்கு புத்தகத்தை வெளியிடுகிறோம்.
I think I'm the only author who gets no money from my books.
என்னுடைய புத்தகத்தின் மூலமா எந்த வருமானமும் பெறாத ஒரு புத்தகத்தை எழுதுகிறேன் நான் தான்.
To me that is like the money changers in the temple selling things to get money.
அது என்ன குறித்து வரை காசுக்காரர்கள் அங்க தேவாலயத்தில் பணத்துக்காக செய்கிறார்கள்.
அதாவது we sell our books, we use it to print more books, that's all.
நாம் அந்த புத்தகத்தை ஏன் விலைக்கு விற்கிறோம் என்று சொன்னால் அந்த பணத்தை வைத்து அதிகமான புத்தகத்தை
அச்சிடுவதற்காக.
அதே சமயத்தில் எத்தனையோ புத்தகங்களை இலவசமாக ஜனங்களுக்கு கொடுக்கிறோம்.
நதிங் ஃபார் மீ.
ஆனா எனக்காக இல்ல.
சோ இஃப் ஐ ப்ரீச் இட்ஸ் நாட் ஃபார் மணி.
நான் பிரசங்கித்தால் பணத்துக்காக.
இஃப் ஐ ரைட் books இட்ஸ் நாட் ஃபார் மணி.
புத்தகங்களை எழுதினால் பணத்துக்காக.
இஃப் ஐ ரைட் எ சாங் இட்ஸ் நாட் ஃபார் மணி.
பாடல் எழுதினால் பணத்துக்காக இல்ல.
இன் டுடேஸ் வேர்ல்ட் இட் இஸ் நாட் லைக் தட்.
ஆனா இந்த உலகத்தில் அப்படி இல்லை.
ஆல் தி கிறிஸ்டியன் சிங்கர்ஸ் ஹூ யூ சீ ஆன் சிடிஸ்.
நீங்கள் சிடியில் பார்க்கக்கூடிய கிறிஸ்தவ பாடகர்கள்.
யூ திங்க் தே ஆர் டுயிங் இட் பிகாஸ் தே லவ் தி லார்ட்.
அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறதுனாலே
செய்கிறார்கள்.
இல்லை.
Making money.
அவர் பணத்தை சம்பாதிக்கிறார்.
The more CDs are sold, the more money they get.
எந்த அளவுக்கு அதிகமாக சிடி விற்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக பணம் கிடைக்கிறது.
You think Jesus would ever do that?
Yes, எப்போதாவது அப்படி செய்வாரா?
You think Paul or Peter would ever do that?
அவர்களோ பேதுரு அப்படி செய்திருப்பார்களா?
But you admire these people.
ஆனால் இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் மெச்சிக்கொள்கிறீர்கள்.
They can sing well.
அவர் நல்லா பாடுகிறார்.
And so I've seen that today a lot of English songs that are written,
there's
no reverence for God.
அதிலே கர்த்தருக்கென்று இருக்கக்கூடிய பயபக்திக்குரிய மரியாதை இல்லை.
They talk about Jesus like their boyfriend or something.
தங்களுடைய பாய்ஃப்ரெண்டை போல இயேசுவை நினைத்து பாடுகிறார்கள்.
You know, before they were converted, they were writing songs for their girlfriends.
அவர்கள் ரட்சிக்கப்படும் முன்பதாக தங்களுடைய பெண் நண்பர்களுக்கு என்று பாடல்கள் எழுதினார்.
Oh, my darling, I miss you so much.
ஐயோ டார்லிங்கே, நான்
உன்னை I long after you.
உன்னை நான் பார்க்க முடியாது.
I wish I could see you.
நான் உன்னை பார்க்க முடியாது ஆசைப்படுகிறேன்.
Now they get converted.
இப்பொழுது அவர்கள்
இப்படிப்பட்ட
மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை பூஜ்யம்.
அவர்கள்
பணத்துக்காக செய்கிறார்கள். ஆச்சரியம் இல்லை.
The reverence of the Lord that the Holy Spirit brings.
பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம்.
That's what we need more in the church.
நமக்கு இதுதான் சபையில் அதிகமாக தேவை.
Let me show you in Acts of the Apostles.
அப்போஸ்தல நடவடிக்கைகள்.
In Acts of the Apostles we read.
அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம்.
In chapter 5.
ஐந்தாம் அதிகாரம்.
We read how Ananias and Sapphira were judged for their sin.
அனனியாம் சப்பிராலும் தங்களுடைய பாவங்களுக்காக எப்படி நியாயந்தீர்க்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
And it says here, as a result of that,
அவருடைய விளைவாக
a great fear came upon everybody.
எல்லார் மீதும் ஒரு பெரிய பயம் வந்தது.
Acts 5 verse 11.
அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 16 வசனம்.
A great fear.
முழு பயம்
like the whole church.
முழு சபையின் மீது முழுந்த பயம் உண்டாயிற்று.
It was a fear of God.
தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்.
A desire to be holy.
பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே.
And people were afraid to join them. Verse 13.
13 வசனத்திலே வாசிக்கிறோம், மற்றவர்கள் அவரை சேர துணியவில்லை.
I want our church to be like that.
நம்முடைய சபை அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Where there's a holy fear.
ஒரு பரிசுத்த பயம் இருக்க வேண்டும்.
People are afraid to join us.
நம்மை சேர்ந்து கொள்வதற்கு மக்கள் பயப்பட வேண்டும்.
Are people afraid to join your church?
சபையை சேர்ந்து கொள்வதற்கு மக்கள் பயப்படுகிறார்களா?
Oh, they say, hey, this is a great singing over here. We'd like to join your church.
இந்த சபையை சேர்ந்து கொள்ளலாம் என்று வருகிறார்களா?
I tell you what I prayed for CFC church.
நான் CFC சபைகளுக்காக ஜெபித்த ஜெபம் என்னன்னு சொல்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
we don't want anybody to join our church because our singing is good.
எங்களுடைய பாடல் நன்றாக இருக்கிறது என்பதன் காரணமாக யாரும் எங்கள் சபையை சேர வேண்டாம். ஆண்டவரே,
I'm not saying our singing should be bad.
நம்முடைய பாடல் மோசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
I think your Tamil Nadu singing here is excellent.
தமிழ்நாட்டில் நீங்கள் பாடக்கூடிய பாடல் மிகவும் நேர்த்தியாக இருக்கு.
Very good. We don't want anybody to join the church because they like singing.
ஆனால் பாடல் நன்றாக இருக்கிறது என்பதற்காக சபையில் யாரும் சேர நாம் விரும்புவதில்லை.
We don't want anybody to come to this church. Oh, there are 2,000 people here, so we can come. No, we don't want anybody to come because it's a large church.
It's a very sabhi in the world.
Good singing.
Nalla
paadalgal.
Nalla paadalgal.
Nice building.
Nalla
kattadangal.
No.
We want people to sense that Jesus is here.
இயேசுங்க இருக்கிறார் என்பதை ஜனங்கள் உணர வேண்டும்.
That's why we want to come. Not even to listen to the preaching.
பிரசங்கத்தை கேட்பதற்காக மட்டும் கேட்பதற்காக கூட அல்ல. இயேசுங்க இருக்கிறார்.
Jesus, we come and we meet with Jesus before we go home.
நாங்கள் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசுவை சந்திக்கிறோம்.
That should be our prayer.
அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும்.
I pray that many times.
நான் பல சமயத்தில்
Lord, I don't want anybody to come to our church to hear me preach.
ஆண்டவரே, என்னுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக யாரும் வர
வேண்டாம். Some people may come.
அனைவரும் பயந்தால் இதே ஒரு குணாதிசயத்தை நாம் பார்க்கிறோம்.
Isaiah 11 verse 3.
ஏசாயா 11:3.
If you really fear God, here is a test to find out whether you fear God or not.
நீ கர்த்தரை பயப்படுகிறாயா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு இங்கே ஒரு சோதனை இருக்கிறது.
This is a very, very important characteristic of all who fear God.
கர்த்தரை பயப்படக்கூடிய எல்லாருக்குடைய குணாதிசயத்தை இங்கே வாசிக்கிறோம், இங்கே பார்க்கிறோம்.
Verse 3.
3 வசனம்.
He will not judge by what his eyes see or his ears hear.
தன் கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிறான்.
You know how we have a tendency to believe everything we hear.
நாம் கேட்கிற எல்லாவற்றையும் நம்பக்கூடியதான ஒரு குணம் நமக்கு இருக்கிறது.
It's not actually a gunam, it's actually a bad habit.
அது ஒரு கெட்ட பழக்கம்.
But everything we hear, we believe it.
கெட்ட எல்லாவற்றையும் நம்புவோம்.
We should not do that if you are Christians.
நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது அப்படி செய்யக்கூடாது.
You hear it.
நாம் கேட்கிறோம்.
And then it says, with righteousness, verse 4, you must judge, decide.
நீதியின்படி நியாயம் விசாரித்து என்று வாசிக்கிறோம்.
That means you heard something.
ஏதோ ஒன்றை கேட்டீர்கள்.
And say, Lord,
ஆண்டவரே,
I don't know whether it's true or not.
அது உண்மையா பொய்யா தெரியவில்லை.
He told me.
அவர் சொன்னார்.
He's not a liar.
அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல.
He also may have heard it from somebody.
அவரும் யாரிடத்திலாவது கேட்டிருக்கலாம்.
How do we know it's true?
ஆனால் எப்படி அது உண்மை என்று தெரியும்?
This is a very bad habit among Christians.
கிறிஸ்தவ மக்களே, இருக்கக்கூடிய மிக மோசமான பழக்கம்.
We hear something bad about somebody, we believe it immediately.
நான் யாரையாவது குறித்து கெட்ட காரியத்தை கேள்விப்படின உடனே நம்பி விடுகிறேன்.
We hear something good, very reluctant to believe it.
அதை நம்புவதற்கு தயக்கம் கொள்கிறோம்.
Somebody says something good about someone, I heard this.
யாரோ ஒருவரை பற்றி நன்மையான காரியத்தை எனக்கு
சொல்றாங்க. We say, yeah, but you know, actually he has got some other problems also.
சொல்றது சரிதான், ஆனா அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி
our hearts are so evil.
நம்முடைய இருதயம் பொல்லாப்பா இருக்கிறது.
We're not like children.
நாம் பிள்ளைகளை போல இல்லை.
Because the fear of the Lord is not there.
இறைவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அங்கே இல்லை.
We judge by what our ears have heard.
நம்முடைய காதில் என்ன கேட்கிறதோ அதன் அடிப்படையில் நாம்
தீர்மானிக்கிறோம். நான்
பார்த்தேன் என்று சொல்லலாம்.
You can't even believe what you see.
என்ன பார்க்கறே அதை கூட நம்ப முடியாது.
We had an experience of that in one conference in Bangalore.
பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது.
You know, after the night meeting,
இரவு கூட்டம் முடிந்த பிறகு,
this is many years ago,
அநேக ஆண்டுகள் முன்பதாக,
some young people were sitting together in
சில வாடிங்களாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்தாங்க.
In the dark. It was dark.
அது இருட்டாக இருந்தது.
There was some young 10-year-old boy walking by.
அங்கே ஒரு 10 வயது பையன்
வந்து
நம்முடைய சபை பையன் தான்.
And he saw some smoke coming there.
அங்க புகை வருகிறதை பார்க்கிறான்.
Hey, young people are smoking cigarettes.
CFC வாலிபர்கள் சிகரெட் புகைக்கிறார்கள்.
He went and told his mummy.
அவன் போய் அம்மாவிடத்தில் சொன்னான்.
Mummy, I saw some CFC young people smoking cigarettes.
அம்மா, CFC வாலிபர்கள் சிகரெட் குடிக்கிறார்கள், அதை பார்த்தேன்.
And she was a foolish woman. She went around and told other women also.
அவளும் புத்தியமான ஒரு சகோதரி, அவள் மற்ற சகோதரிகளுக்கு சொல்கிறார்கள்.
So finally, all these things finally will come to my ears.
கடைசியாக என்னுடைய காதுகளுக்கு வருகிறது.
I've never heard a CFC young person smoking cigarettes in a meeting.
இதுவரை கூட்டம் நடக்கும்போது அதுவும் கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே CFC வாலிபர்கள் புகைப்பிடிக்கிறது கேள்விப்பட்டதே இல்லை.
So,
ஆகவே,
I went and asked some of the young people who were there.
அங்கே இருந்த சில வாலிபர்களை கேட்டேன்.
He said, what is this? Some smoke was coming up.
அங்கே புகை வந்ததாமே, என்ன அது புகை?
He said, we were sitting outside, so many mosquitoes were there.
நாங்கள் வெளியே உட்கார்ந்திருந்தோம், எவ்வளவு கொசு இருந்தது.
So we had one of the mosquito coils and we were burning it to keep the mosquitoes away.
அவர் கொசு ஒத்தி அந்த சுருளை அங்கே நாங்கள் பற்ற வைத்து அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார்.
That is the smoke that was going up.
அந்த புகைதான் மேலே வந்தது.
You can say, I saw with my own eyes.
என் கண்களினாலே பார்த்தேன் என்று சொல்லலாம்.
That boy said, I saw with my own eyes.
அந்த பையன் சொல்கிறான், கண்களினாலே பார்த்தேன்.
The smoke.
புகையை பார்த்தேன்.
Don't believe it.
பார்த்ததை நம்ப வேண்டாம்.
If you fear God,
தேவனுக்கு பயப்பட,
you will not even judge by what your eyes see.
உன் கண்கள் என்ன காண்கிறதோ அதன்படி கூட நீ தீர்ப்பிட மாட்டாய்.
And take it before the Lord.
தேவனுக்கு முன்பாய் கொண்டு
செல். Lord, there may be another reason for it.
ஆண்டவரே, இதற்கு வேற ஒரு காரணம் இருக்கலாம்.
That smoke may not have been coming from a cigarette.
அந்த புகையானது சிகரெட்ல இருந்து வராமல் இருக்கலாம்.
So don't believe what your ears hear or what your eyes see until you investigate it.
ஆகவே நீங்கள் காது கேட்டபடி கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமல் அதை நீங்கள் அது நீங்கள் நியாயம் விசாரிக்க வேண்டும்.
That is the proof for that you fear God.
அதுதான் தேவனுக்கு பயம் என்பதற்கு நிரூபணம்.
And I'll tell you something.
நான் உங்களுக்கு சொல்றேன்.
Even though we say we are believers and spirit filled and all that.
நாம் எல்லாரும் விசுவாசிகள் ஆவியில் நிரம்பினவர்கள் சொன்னாலும்,
I have noticed something in CFC people.
CFC மக்களிடையே ஒன்றை நான் பார்த்தேன்.
Even among CFC elders.
CFC மூப்பர்கள் மத்தியிலே கூட.
We have some favorites.
நமக்கு பிடித்தவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள்.
If that favorite of ours, we hear something bad, we won't believe it.
நமக்கு பிடித்தமானவர்களை பற்றி கெட்ட காரியத்தை கேள்விப்பட்டால் அதை நாம் நம்ப மாட்டோம்.
And especially if it is our children, we won't believe it.
குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக நம்ப மாட்டோம்.
But if it is somebody else in the church whom we don't like,
ஆனால் நமக்கு பிடிக்காத வேறு ஒருவருடைய பிள்ளைகளா இருந்தால்,
we heard something,
நாம் கேள்விப்பட்டால்
about that person,
அந்த நபரை பற்றி,
we believe it.
உடனே நாம் நம்பி,
we don't investigate it. We say, this is the problem with our church. There are people like this.
எங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், எங்கள் சபை இப்படி இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது சொல்கிறோம்.
That elder does not have the spirit of the fear of the Lord.
அந்த மூப்பருக்கு கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லை.
He's got partiality.
அவருக்கு பட்சபாதம் இருக்கிறது.
And where there is partiality, there will be every evil thing.
எங்க பட்சபாதம் இருக்கிறதோ அங்கே சகல தீமையும் இருக்கும்.
James chapter 3 says the wisdom from above, there is no partiality.
பரத்தின் வரக்கூடிய ஞானத்திலே பட்சபாதமே இல்லை என்று யாக்கோபு 3 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
You know, if you really want to grow spiritually,
உண்மையிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டுமானால்,
cleanse yourself not only from sexual lust.
அவை பாலியல் பாவத்திலிருந்து மட்டுமே சுத்திகரித்துக் கொள்வது போதுமானதல்ல.
Cleanse yourself from partiality.
பட்சபாதத்திலிருந்து உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள்.
All brothers and sisters,
எல்லா சகோதர சகோதரிகளும்,
there is partiality is part of the flesh.
இந்த பட்சபாதம் என்பது நம்முடைய மாம்சத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது.
And we have to cleanse it away.
நாம் அதை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
We must say, I want to see everybody as Jesus sees them.
எல்லாரையும் இயேசு பார்ப்பது போலவே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
Somebody may, I may not like that person.
ஒரு நபர் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம்.
But that does not mean I should believe everything evil I hear about him.
ஆகவே அவரை குறித்து கேள்விப்படுகிற எல்லா தீமையான காரியங்களையும் நம்ப வேண்டும் என்று தேவையில்லை.
And I may like somebody very much.
ஒருவரை அதிகமாக எனக்கு பிடிக்கும்.
And then I hear something he wrong he did and I won't believe it because I like him so much.
அவர் செய்த தவறை கேள்விப்படுகிறேன், அவரை அதிகமாக எனக்கு பிடிக்கிறபடினால நான் நம்புவதில்லை.
If you want to spoil your children,
உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கெடுக்க வேண்டுமானால்,
listen to me.
கவனியுங்கள்.
Do you want to spoil your children?
உங்கள் பிள்ளைகளை கெடுக்க வேண்டுமா?
You want to bring them up for the devil?
நீங்கள் பிசாசுக்கென்று வளர்க்க வேண்டுமா?
Then when you hear something bad about them, say, defend them and say, no, it's not true.
அவர்களை குறித்து கெட்ட காரியங்களை கேள்விப்படும் பொழுது இல்ல அதெல்லாம் பொய் உண்மை இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
I remember when my children were small.
என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருந்த பொழுது,
they were not spiritual when they were small, they were not born again.
அவர்கள் சிறியவர்களாக இருந்த பொழுது மனம் திரும்பவில்லை, ஆவிக்குரியவர்களாக இல்லை.
And they did naughty things just like all children.
அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் போலவே குறும்பு சிறியவர்களாக இருந்தார்கள்.
We used to go to Sunday school in our CFC.
In CFC ulladana Sunday school ku povargal.
And I told them one thing.
Onde sonne,
if any of your Sunday school teachers come and tell me that you are not behaving properly,
nee olungaga nadandukollavillai endru endha oivunal aasiriyaravadhu endru vandu sonnal,
I will not defend you, I told my children.
என்னை பிள்ளைகளுக்கு சொன்னேன், உன்னை நான் நியாயப்படுத்த மாட்டேன், தற்காக்க மாட்டேன்.
That is a brother in the church who is teaching you Sunday school.
சபையிலே Sunday school இல ஒரு brother இருக்கிறார், அவருக்கு சொல்லி கொடுக்கிறார்.
He is the Sunday school teacher.
அவர்தான் ஓய்வு நாள்
பாடம். You respect him.
நீ அவரை மதிக்க வேண்டும்.
And if he says something and you say you don't do it, you didn't do it.
அவர் ஒன்றை சொல்கிறார், நீ அதை செய்யவில்லை என்றால்,
I will believe him.
நான் அவர் சொல்வதை நான்
I will not believe you.
நான் நீ சொல்வதை நம்ப மாட்டேன்.
I taught my children thereby to respect their Sunday school teacher.
இப்படி செய்வதனாலே அவர்கள் ஓய்வு நாள் பாட சாலை ஆசிரியர்களை மதிக்க நான் கற்றுக்கொண்டேன்.
To respect the young brothers.
வாலிப சகோதரர்களை மதிக்க கற்றுக்கொண்டேன்.
I was willing to listen to my children.
என்னுடைய பிள்ளைகளிடத்தில் கவனிப்பதற்கு எனக்கு மனம் இருக்கிறது.
I know that children tell lies to defend themselves.
பிள்ளைகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொய் சொல்வார்கள்.
My children were small, they were not spiritual.
என்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருந்தார்கள், ஆவிக்குரியவர்களாக இல்லை அப்பொழுது.
Today I can believe my children, those days I could not.
இன்றைக்கு என் பிள்ளைகள் சொல்வதை நம்ப முடியும், அந்த நாட்டில் நம்ப முடியாது.
So don't just blindly believe your children.
அவர்கள் பிள்ளைகள் சொல்வதை கூட்டுத்தனமாக விசுவாசிக்க வேண்டாம்.
I tell you, if you are like that, you will destroy them.
நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுப்பீர்கள்.
They will become wayward, they'll say, Daddy and Mommy will always take my side.
எப்பொழுதுமே அப்பா அம்மா என் பக்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் வழிவிலகி போய்விடுவார்கள்.
My children knew that I will not take their side.
நான் அவர்கள் பக்கமா இருக்க மாட்டேன் என்பதை எங்கள் பிள்ளைகள் அறிந்திருந்தார்கள்.
I will take the side of righteousness.
நான் நீதியின் பக்கமாய் தான் இருப்பேன்.
And if they are wrong, they are wrong.
அவர்கள் தவறு என்று சொன்னால் தவறுதான்.
If the teacher in the school said that they were misbehaving,
பள்ளியிலே ஆசிரியர் பிள்ளைகள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால்,
I would go and ask the teacher, tell me what did they do.
நான் டீச்சரை போய் கேட்பேன், சொல்லுங்கள் என்ன செய்தார்கள்.
You know, their children are small, they do stupid things.
அவர்கள் பிள்ளைகள் சிறியவர்கள் தான், சுத்தீரமான காரியங்கள்.
I remember once one of my children were 5 years old.
என்னுடைய ஒரு பையனுக்கு 5 வயதா இருந்தது.
And like children are, is playing with the other neighbor child and they fought with each other.
அவர் பக்கத்து வீட்டுக்காரரோட பிள்ளைகளோட விளையாடும் பொழுது சண்டை வந்து விட்டது.
So they were hitting each other.
அவர் ஒருவர் அடித்தார்.
I called him.
நான் கூப்பிட்டேன்.
Why did you hit him?
ஏன் அவனை அடித்தாய்?
You know the story.
உங்களுக்கு கதை தெரியும்.
He hit me first.
அவதான் முதல் அடித்தான்.
It's always the story is like that.
எப்பவுமே கதை அப்படி தான் இருக்கு.
Maybe it's true.
But
I said, you are a Christian.
And you are a Christian.
We are a Christian family.
நாம் கிறிஸ்தவ குடும்பம்.
We don't hit back. Even he hits us.
அவர் முதலாவது அடித்தால் நாம் திரும்பி அடிக்கிறோம்.
So now I'm going to take you to the neighbor's house.
இப்போது நான் பக்கத்து வீட்டுக்கு போக போகிறேன்.
We must say sorry to that 5-year-old boy.
அந்த 5 வயது பையனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், சாரி என்று சொல்ல வேண்டும்.
So my son says, will you say sorry to me also?
அவனும் சாரி கேட்பானா?
I'm not interested.
எனக்கு அதுல விருப்பமில்லை.
You have to say to him.
நீ சாரி கேட்கணும்.
So I took my boy to the neighbor's house.
அவனுடைய பையனை பக்கத்து வீட்டுக்கு
கொண்டு போய் போனேன். Knocked at the door.
நான் கதவை தட்டினேன்.
The man said, I said, my son has to say something to your son.
என்னுடைய மகனுடைய மகனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன்.
So my son
சொன்னான், என் மகன் சொன்னார்,
I am sorry.
என்னை மன்னிக்கோடு, சாரி.
The other boy said, okay, thank you.
சரி, ஓகே என்று சொல்லிவிட்டு போய்விட்டான்.
He came away.
நாங்கள் வந்துவிட்டோம்.
And my son said, he never said sorry to me.
என்னுடைய மகன் சொன்னால், அவன் ஏன் என் இடத்தில் சாரி கேட்கவில்லை?
I am not interested.
எனக்கு அதில் விருப்பம் இல்லை.
I am not his father.
நான் அவருடைய அப்பா இல்லை.
I have no responsibility for him.
எனக்கு அந்த பையன் மீது எந்த பொறுப்பும் இல்லை.
I am responsible for you.
உனக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறது?
Today I know what my son has become.
இன்றைக்கு என்னுடைய மகன் எப்படி மாறி விட்டான் என்று எனக்கு தெரியும்.
Other boy I don't know what's happened to.
மற்ற பையன் எனக்கு தெரியாது.
But if his father allowed him to grow up like that, I'm sure he's wayward today.
அவன் அப்படியே அந்த பையன் வளர்வதற்கு அப்பா அனுமதித்து இருப்பார் என்று சொன்னால் அவன் வழிவிலகி போயிருப்பான்.
Be free from partiality towards your children.
அது உங்கள் பிள்ளைகள் மீது பட்சபாதம் காண்பிப்பதை நிறுத்துங்கள்.
Be free from partiality to the special friends you have in your church.
உங்கள் சபையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்த நண்பர்கள் மீது பட்சபாதம் செலுத்தாதீர்கள்.
Don't judge by what your eyes see or your ears hear.
கண்கள் கண்டபடி காதுகள் கேட்கிறபடி நியாயத்த வேண்டாம்.
That spirit of the fear of the Lord was upon Jesus.
அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய அந்த ஆவியானவர் இயேசு மீது
இருந்தார். That is how Jesus grew in wisdom.
இப்படி தான் இயேசு ஞானத்திலே வளர்ந்தார்.
And you and I can grow in wisdom too.
நீங்களும் நானும் கூட இந்த ஞானத்திலே வளர முடியும்.
I tell you from my experience.
என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன்.
It's a tremendous battle to fight against partiality.
பட்சபாதத்தோடு கூட போராடுவது மிகப்பெரிய ஒரு போராட்டம்.
Some of the best elders in CFC have not got rid of partiality in their lives.
சில நல்ல நேர்த்தியான மூப்பர்கள் இன்னும் பட்சபாதத்தில் உடலில் பெறவில்லை.
I can see it.
நான் என்னால் பார்க்க முடிகிறது.
I don't judge them because they don't see it themselves.
அவர்கள் அதை பார்க்க முடியவில்லை, ஆகவே அவர்களை நியாயந்திருப்பதில்லை.
My dear brothers, especially elders,
என் அருமையான சகோதரர்களே, குறிப்பாக மூப்பர்களே,
because you have responsibility in your church,
உங்கள் சபையில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது.
It's very easy to be partial.
நீங்கள் பட்சபாதமா இருப்பதற்கு பாரபட்சமா இருப்பது எளிது.
I must not even be partial to the righteous person.
நான் நீதிமானா நடக்கிற நபருக்கு கூட பட்சபாதமா இருக்க
முடியும். Sometimes the righteous person can be wrong.
ஏனென்றால் சில சமயத்தில் அந்த நீதிமானும் கூட தவறாக இருக்க முடியும்.
I must not be partial to a poor person.
நான் ஒரு ஏழை என்பதனாலே பாரபட்சம் காண்பிக்க கூடாது.
Some people say, oh, I'll always be against the rich people.
சில சமயங்களில் இப்பொழுது பணக்காரர்களுக்கு நான் விரோதியானவன்.
That is partiality.
அதுவும் பட்சபாதம் தான்.
Who told you to be partial against rich people?
பணக்காரர்களுக்கு விரோதமாக நீ பட்சபாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னது யார்?
See this verse in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இந்த வசனத்தை பாருங்கள்.
In Exodus,
யாத்ராகமம்,
and chapter 23,
23rd அதிகாரம்.
Exodus 23 verse 2.
யாத்ராகமம் 23rd அதிகாரம் 2nd வசனம்.
You shall not follow a multitude in doing evil. Many people in your church say something, don't just agree with them.
உங்க சபையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாளர்கள் சொல்லுகிறபடினாலே
ஒன்று
தவறாக இருக்க முடியும்.
And you shall not testify in a dispute to turn aside a multitude to prevent justice.
வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக.
And listen to this.
கவனிங்கள்.
You shall not be partial to a poor person in his dispute.
நியாயத்திலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக.
That's a funny law.
இது பிரமாணத்தின் ஒரு பகுதி.
It's a very peculiar type of law.
இது விசித்திரமான ஒரு பிரமாணமாக இருக்கிறது.
In the court, they take bribes from the rich.
வழக்கு மன்றத்திலே பணக்காரர்களிடத்திலிருந்து லஞ்சம்
வாங்குகிறார்.
நாம் அந்த நியாயாதிபதியிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? நீ பணக்காரர்கள் மீது பாரபட்சமா இருக்க வேண்டாம்.
But here it says, don't be partial to the poor.
அல்ல, இந்த வசனத்திலே 3rd வசனத்திலே யாத்திராம் 23 வாசிக்கிறோம், நீ தரித்திரனுக்கு பாரபட்சம்
காண்பிப்பாதிருப்பாய்.
நாம் ஆவிக்குரிய மதிப்பீடுகளை
அறிந்துவிட்டோம்.
ஏழைகளை கவனிக்கிறார்.
So if the poor person says something and the rich person says something,
ஏழை ஒன்றை சொல்கிறான், பணக்காரன் ஒன்றை சொல்கிறான்,
I am going to believe the poor person.
ஏழை சொல்கிறான், அதை தான் நம்ப வேண்டும்.
You are sinning.
நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
You are showing partiality to the poor.
நீங்கள் தரித்திரனுக்கு பாரபட்சம் காண்பிக்கிறீர்கள்.
It's very difficult to be free from partiality.
அவை பாரபட்சத்திலிருந்து விடுதலை பெறுவது மிகவும் கடினம்.
We have a tendency to be partial towards the one who is weak.
ஆகவே பலவீனமாக இருக்கிறவர் பத்திலே பாரபட்சம் காண்பிக்க முடியாத நாம் பாதிக்கப்படுவோம்.
Sometimes the weak person can be wrong.
சில சமயத்தில் பலவீனமான மனிதன் தவறாக இருக்க முடியும்.
We must not take the side just because he is weak.
அவன் பலவீனமாக இருக்கிறவனாலே அவன் சார்பாக நாம் போய்விடக் கூடாது.
A big brother and a small little brother are having a fight. Why do you take the side of the little brother?
ஒரு பெரிய சகோதரனுக்கும் ஒரு சிறு சகோதரனுக்கும் சண்டை வருவது, நீங்கள் ஏன் சிறு சகோதரனிடத்தில் போகிறீர்கள்?
Two children.
ரெண்டு பிள்ளை.
Why do you take the side of the smaller child?
சிறு பிள்ளை சார்பாக போகிறீர்கள்.
Because you say he is weak.
அவன் பலவீனமாக இருக்கிறான்.
You are partial.
நீங்கள் பச்சபாதமா
இருக்கிறோம்.
அந்த சிறு பையன் தவறா
இருக்கும். இந்த
பாரபட்சமானது எவ்வளவு ஆழமாய் வேறொன்று நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியாத உதாரணங்களை
சொல்லுகிறேன். உங்களுடைய
மனைவிக்கு வேறொரு சகோதரியோட பிரச்சனை வருகிறது.
Can you be impartial?
நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் இருக்க முடியுமா?
Very difficult.
மிக மிக கடினம்.
Is it possible that your wife could be wrong?
உங்களுடைய மனைவி தவறா இருக்கக்கூடிய சாத்தியம் உண்டா?
How do you feel My wife can never be wrong.
அல்லது என்னுடைய மனைவி தவறே செய்ய மாட்டாள் என்று சொல்கிறேன்.
She is like the angel Gabriel, can never be wrong.
என்னுடைய மனைவி காப்ரியல் தூதனைப் போல ஒரு காலம் தவறு செய்ய மாட்டாள்.
Don't be foolish.
அப்படி புத்தியமா இருக்க வேண்டாம்.
I'm not saying you should have a fight with your wife.
உன்னை மனைவியோட சண்டை போடுங்க என்று நான் சொல்லவில்லை.
And I'm not saying that you should not help her.
அவ மனைவி உதவி செய்ய கூடாது என்று
சொல்லவில்லை. I'm not saying you should accuse her.
மனைவியை குற்றம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை.
Don't be partial.
நாம் கோபத்தை எளிதாக மேற்கொண்டு விட முடியும். பாரபட்சம் அப்படி அல்ல.
Many God fearing parents are partial towards one of their children.
அநேக கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு இடத்திலே பாரபட்சமாக
இருக்கிறார்கள். You ask yourself. If you got a few children, see whether you're partial towards one of them.
நீங்கள் அந்த பிள்ளைகளிலே யாராவது ஒருவர் மீது பாரபட்சமா இருக்கிறீர்களா?
You don't fear God.
நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை.
And if you don't fear God, you will not have wisdom for other things.
நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் மற்ற காரியங்களுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்காது.
Why am I speaking so much against this partial sin of partiality?
ஏன் இந்த பட்சபாதம் உருகமாய் இவ்வளவு நான் பேசுகிறேன்?
Because it will prevent you from getting wisdom.
ஏனென்றால் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறது.
James chapter 2 it says don't be partial to the rich person who comes to your church.
யாக்கோபு 2 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் சபைக்கு வருகிற பணக்காரனிடத்திலே பாரபட்சமா இருக்க வேண்டாம்.
Exodus 23 says don't be partial to the poor.
யாத்திரம் 23 அதிகாரத்திலே தரித்திரனிடத்திலே பட்சபாதமா இருக்க வேண்டாம்.
I want to keep both.
எனக்கு இரண்டுமே கை கொள்ள விரும்புகிறேன்.
I don't want to be partial towards any person in my church.
என்னுடைய சபையில் எந்த ஒரு மனிதன் மீதும் நான் பாரபட்சம் காண்பதில்லை. யாரும் அப்படி இல்லை.
Not even my favorite elder.
எனக்கு பிடித்தமான மூப்பர்.
I don't have any favorite elders.
எனக்கு பிடித்தமான மூப்பர் என்று யாரும் இல்லை.
If somebody is wrong, he's wrong.
யாராவது தவறு என்று சொன்னால் தவறுதான்.
Senior most elder can be wrong.
Senior most elder can be wrong. மூத்த மூப்பர் தவறு என்று சொன்னால் தவறு.
The junior elder may be right.
அல்லது இளைய மூப்பர் அவர் சரியாக இருக்க முடியும்.
You really want to grow in wisdom?
உண்மையாலுமே ஞானத்தில் வளர வேண்டுமா?
You want to have the anointing of the spirit of wisdom upon you when you
are ஞானத்தின் ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மீது இருக்க வேண்டுமா?
When you speak God's word.
தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது.
Be free from partiality.
பட்சபாதத்திலிருந்து விடுதலை.
Don't believe everything you hear.
கேட்கிற எல்லாவற்றையும் நம்ப வேண்டாம்.
Don't even believe everything you see.
காண்கிற எல்லாவற்றையும் கூட நம்ப வேண்டாம்.
Take it in.
அதை உள்ளே
எடுத்துக்கொள்ள.
அதை நீங்கள் ஆராய்ந்து.
Take it before the Lord and say, Lord, what is the truth now?
தேவனுக்கு முன்பாக எடுத்து சென்ற ஆண்டவரே, இப்படியும் கேள்விப்படுகிறேன், அப்படியும் கேள்விப்படுகிறேன், எது உண்மை ஆண்டவர் என்று ஆண்டவரே கேளுங்கள்.
Let me show you how the Lord told in the Old Testament the Israeli judges to judge matters.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு
காண்பிக்கிறேன். Deuteronomy chapter 13.
உபாகமம் 13 அதிகாரம்.
Verse 12.
12 வசனம்.
If you hear something,
நீ ஒன்றை கேள்விப்பட்டால்,
you heard some news,
ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாய்,
that in one of your cities something is happening,
பட்டணங்களில் ஒன்றிலே ஏதோ ஒன்று நடக்கிறது,
you heard that some worthless men, verse 13, have gone out and seduced the others saying let us go and serve other gods.
நாம் வேறு தேவர்களை சேவிக்க போகும் வாருங்கள் என்று தங்கள் பட்டணத்தின் குடிகளை ஏவினார்கள் என்ற செய்தியை கேள்விப்படும் பொழுது,
today it may not be anything as serious as that, but you heard something in your church.
இன்றைக்கு இது போல சீரியஸான காரியமா இல்லாம இருக்கலாம், ஆனால் சபையில ஏதோ ஒரு விஷயத்தை,
you heard some people are doing this in your church.
சில மக்கள் சபையில இதை செய்கிறார்கள் என்று கேள்விப்படுது.
Two or three people came and told you.
ரெண்டு மூணு பேர் எடுத்து வந்து சொல்லிட்டாங்க.
What should we do?
என்ன செய்ய வேண்டும்?
Listen carefully.
கவனமாய் கேளுங்க.
See the number of words that are used.
எங்கே எவ்வளவு வார்த்தை பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
You shall investigate.
நீ நன்றாய் விசாரித்து.
You shall search out.
நீ கேட்டு ஆராய்ந்து.
You shall inquire thoroughly.
நீ முற்றிலுமாய் விசாரித்து.
And if it is true,
அது நடந்தது மெய்யானால்,
and the matter is established,
அது நிச்சயமாய் நடந்ததானால்,
that it has really been done,
அது நிச்சயமாய் நடந்தது என்று காண்பாயாக,
then go and take action.
அப்பொழுது போய் நீ நடவடிக்கை எடு.
Let me repeat it.
நான் மீண்டும் அதை சொல்ல.
You shall investigate.
விசாரிக்க வேண்டும்.
You shall search out.
கேட்க வேண்டும்.
You shall inquire thoroughly.
ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
And if it is true,
அது உண்மையான,
and the matter is established,
அது நிச்சயமானால்,
then take action.
நடவடிக்கை எடு.
Don't just suddenly do it.
உடனடியாக செய்ய விட வேண்டாம்.
This is old covenant.
பழைய உடன்படிக்கை.
How much more in the new covenant.
புதிய உடன்படிக்கையில் எவ்வளவு அதிகமாக நாம் கவனமாக இருக்க வேண்டும்.
This is how we grow in wisdom.
இப்படித்தான் நாம் ஞானத்தில் வளர வேண்டும்.
I don't want to just listen to everything I hear.
ஆண்டவரே, நான் கேட்கிற எல்லாவற்றையும் நான் நம்பி விட வேண்டாம்.
I want to hear it.
நான் கேட்கிறேன்.
I want to keep my eyes open.
கண்களை திறந்து பார்க்கிறேன்.
But I want to judge with righteousness.
நான் நீதியாய் இதை விசாரித்து பார்க்க வேண்டும்.
Now many of us have not been doing this.
நம்ம எத்தனை பேர் இப்படி செய்யாமல் இருக்கிறோம்?
We've been like little children, believing everything.
நாம் எல்லாவற்றையும் நம்புவதிலே சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம்.
We have to grow up to maturity in our thinking.
நாம் வளர்ச்சிக்கு நேராய் வளர வேண்டும்.
And
சிந்தையிலே
Say, Lord, I want to be mature in my thinking.
ஆண்டவரே, என்னுடைய சிந்தையிலே நான் வளர்ச்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும்.
In my heart,
என்னுடைய உள்ளத்திலே
I want to be loving like a child.
ஒரு குழந்தை போல அன்பாய் இருக்க
வேண்டும். Humble,
தாழ்மையாய்,
not hating anybody.
யாரையும் பயக்காதபடி,
not despising anyone.
யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி.
But in my mind I want to be mature.
அன்றே என் மனதிலே ஆண்டவரே நான் வளர்ந்தவனாய் இருக்க வேண்டும்.
That is to grow in wisdom.
இதுதான் ஞானத்திலே வளர்வது.
See in Hebrews in chapter 5.
எபிரேயர் 5 அதிகாரத்திலே
It says here how Jesus overcame sin.
இயேசு எப்படி பாவத்தை மேற்கொண்டார் என்று வாசிக்கிறோம்.
It wasn't easy for him.
அவருக்கு எளிதாக இல்லை.
It's not easy for us, it was not easy for Jesus.
நமக்கு எளிதாக இல்லை, இயேசுக்கு எளிதானதா இல்லை.
Hebrews 5 verse 7.
எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனம்.
In the days of Jesus flesh,
அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில்,
that means 33 and a half years.
33 ஆண்டுகள்.
In all those days,
அந்த நாட்களில் எல்லாம்,
that is many thousands of days.
ஆயிரக்கணக்கான நாட்கள்.
At least 10,000 days or more.
குறிப்பாக குறைந்தபட்சம் 10,000 நாட்களுக்கு மேலாக.
In all those more than 10,000 days of his flesh.
அவர் மாம்சத்தில் இருந்த அந்த 10,000 நாட்களுக்கு அதிகமாக.
He prayed.
அவர் ஜெபித்தார்.
And supplicated means specific request.
அவர் விண்ணப்பித்தார் என்று சொன்னால் குறிப்பான ஒரு ஜெபம்.
And how did he pray?
நாம் எப்படி
ஜெபிக்கிறோம்? Loud crying and tears.
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும்.
That's why he used to go to the wilderness so as not to disturb anybody.
அவர் யாரையும் தொந்தரவு செய்யாதபடிக்கு வனாந்திரத்திலே போய் ஜெபித்தார்.
What is he praying for?
அவர் எதற்காக ஜெபித்தார்?
He was praying to one who could save him from spiritual death.
ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமுள்ள இறைவனுக்கு ஜெபித்தார்.
That's not talking about physical death.
இது சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பேசவில்லை.
How do we know that?
அது எப்படி நமக்கு தெரியும்?
Because it says his prayer was heard.
அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
He was not saved from physical death.
அவர் சரீர பிரகாரமான மரணத்திலிருந்து
ரட்சிக்கப்படவில்லை. So what was the prayer that was heard?
அவர் கேட்கப்பட்ட ஜெபம் என்ன?
There are two types of death, physical death, spiritual death.
ஆவிக்குரிய மரணம், சரீர மரணம், ரெண்டு
விதமான மரணம். Spiritual death comes through sin. That's the only way it can come.
ஆவிக்குரிய மரணம் பாவத்தின் மூலமாக மட்டுமே வருகிறது. அது ஒரே ஒன்றே காரணம்.
James 1:13-15 says that.
யாக்கோபு 1:13-15 வரைக்கும் வாசிக்கிறோம்.
Sin finally ends in death.
பாவம்
ஒரு
சத்தியம் அவர் தமக்கு உதவி செய்ய முடியாது. அவர்
யாரையும்
எப்படி ஜெபிக்கிறோமோ உதவி செய்ய முடியாது. அதே போல அவரும்
தம்மை
அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ள நோக்கி ஜெபித்தார்.
Even just say, oh Father, just save me.
அன்னோரே என்னை காப்பாற்றும் என்று அப்படி ஜெபித்தார்.
Loud crying and tears.
பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார்.
When do you pray with loud crying and tears?
நீங்கள் எப்பொழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறீர்கள்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
If your child is dying in the hospital.
உன்னுடைய குழந்தை ஆஸ்பத்திரியிலே மரித்துக் கொண்டிருக்கிறது.
The doctors have given up hope.
மருத்துவர்கள் எல்லாம் நம்பிக்கை விட்டு விட்டார்கள்.
When you pray with loud crying and tears.
அப்பொழுதுதான் நீங்கள் பலத்த சத்தத்தோடும்
கண்ணீரோடும் with loud crying and tears when you are desperate about something.
நீங்கள் எதை குறித்தாவது மிகவும் பரிதாபமான சூழலில் வரும்பொழுது நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் பலத்த சத்தத்தோடு.
Jesus was desperate about not sinning even once.
ஒருமுறை கூட நான் பாவம் செய்யக்கூடாதே என்றதான ஒரு உணர்வுலே அவர் இருந்தார்.
We are not so desperate, that's why we sin.
நாம் அவ்வளவு பதற்றப்படுவதில் ஆகவே தான் நாம் பாவம் செய்கிறோம்.
If we were desperate like Jesus was, we would pray like this and we would not sin.
இயேசு வாஞ்சித்தது போல நாம வாஞ்சிப்போம் என்று சொன்னால் நாம் பாவம் செய்ய மாட்டோம்.
And why was he heard?
அவர் ஏன் கேட்கப்பட்டார்?
Not because he is the son of God.
அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினாலே கேட்கப்பட்டார்.
Listen to this verse.
இந்த வசனத்தை கவனியுங்கள்.
He was heard because of his godly fear.
தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் தமக்கு இருந்தான கர்த்தருக்கு.
Why was Jesus heard? Because of his fear of God.
அவருக்கு இருந்த தேவ பயத்தின் நிமித்தமாய் தான் இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது.
Although he was a son, verse 8, he feared God.
எட்டாம் வசனத்தில் அவர் குமாரனாய் இருந்தும் அவர் பயபக்தியாய் இருந்தார்.
And he learned obedience through the fear of God.
அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாக அவர்
If he had to suffer, he would be willing to suffer, but he would not disobey God.
பாடுபட வேண்டுமானாலும் பாடுபடுவாரே அல்லாமல் அவர் கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டார்.
That means 40 days without food, I'm willing to suffer, but I will not disobey God. That is how he became perfect or completed his earthly life. And now, he has become the author of salvation to those who obey him in the same way. That means,
Jesus has finished the course.
Yesu tamudaiya ootathai mudithaar.
And now he says to us, I can teach you to run this race.
Ippozhudhu indha ootathai oduvadhukku naan ungalukku kattru koduthen.
I can teach you to finish this course.
Indha ootathai mudippadhukku naan ungalukku kattru koduthen.
Fear God like I feared God when I was on earth.
Naan bhoomiyil irundhapozhu eppadi devanukku bayappattano appadiye neengalum bayappada vendum.
So many people are seeking for the Holy Spirit.
Anegar parishuddha abhishekathukkai naadugiraargal.
What did we read in Isaiah 11?
Yesaya 11 amadhi adhinna
vasam. Holy Spirit is the spirit of the fear of the Lord.
Kathirku bayappadugira aaviyanavar endra aaviyanavar kondu vaasikkirom.
I would rather have the spirit of the fear of the Lord than just speak in tongues.
Anniya bhashaye pesuvadhai kaattum enakku kathirku bayappadakoodiya bayathai naan irundhal podum.
99% of the people I have heard speak in tongues have no fear of God.
Naan kettirukkakoodiya anniya bhashaye pesukodi 99% kathirku bayappadakoodiya bayame illai.
Speaking in tongues is a very good gift. I thank God for it.
Anniya bhashaye pesukira varathirkai naan devanukku nandri seluthugiren.
Without the fear of God it is worthless.
Anal kathirku bayappadakoodiya bayam illai endru sonna anniya bhashaye varam vali
madikkirathu. Is the spirit of the fear of the Lord.
Parishutha aaviyanavar kathirku bayappada
And Jesus had that.
Yesukku irundhathu.
And that's why his prayer was heard.
Aagave thannude jabam kekkapattathu.
The Bible says,
Vedam solugirathu.
Hebrews 11 and verse 6.
Ebraiyar 11 6 la solugirathu.
When you come to God,
naan devanudaiyil varumbodhu,
you must first of all believe that he exists.
Avar irukkirar endru viswasikka vendum. Devan undendrum.
You say, you have to believe that God exists.
Devan undendrum viswasikka vendum endru kekkireer.
Yeah.
Aam.
There is a God there.
Ange oru devan irukkirar.
My father
en thappan
and he doesn't reward everybody
or ellarkum balan alikkiravar alla
he rewards those who diligently seek him
namai ukkamai thedugiravulukku balan alikkiravar
see jeremiah chapter 29
jeremiah 29th adhigaram
jeremiah chapter 29
jeremiah 29th adhigaram
this is how we can grow in wisdom
eppadi thana nyanathil valara mudiyum
jeremiah 29
jeremiah 29
The Lord says in verse 11, I got plans for you, wonderful plans to give you a future and a hope.
உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கும் முடியாக நல்ல எண்ணங்களை திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
I believe the Lord is saying that to everybody sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார்.
Listen to the word of the Lord.
தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள்.
Thus saith the Lord.
கர்த்தர் இப்படி சொல்கிறார்.
To you personally.
உனக்கு தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறார்.
Every young person here.
இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும்
Every older person.
ஒவ்வொரு வயதானவர்களுக்கும்
Even to those who made a mess of your life till today.
இன்றுவரை வாழ்க்கை எவ்வளவு குழப்பிவிட்டேனே.
The Lord is ready to forgive you.
சொல்கிறார்.
He's ready to forgive you and blot out your past.
அவர்களுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். கடந்த காலத்தை முற்றிலும் நீக்கிவிட தயாராக
இருக்கிறார். The Lord to you personally.
தேவன் உங்களிடத்தில் நேரடியாக பேசுகிறார்.
I have plans for you.
உனக்கென்று நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன்
plans not for your calamity
உன்னுடைய குழப்பத்துக்காக அல்ல உன்னுடைய தீமைக்காக அல்ல
plans to give you a future and a hope
உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும்
plans for good
நன்மைக்கான திட்டங்கள்
thus saith the lord
அப்படி தான் நான் சொல்றேன்
as jeremiah 29:11
எரேமியா 29:11
but thus saith the lord also
அதே சமயத்தில் ஆண்டவர் இப்படி சொல்றார்
When you call upon me, verse 12, I will listen to you. But verse 13, only if you seek me with all your heart. What if you don't seek me with all your heart? You won't find it. What is the meaning of you will seek me and find me? When you search for me with all your heart
when really thodum enai thedunirallal enai thedugil kandupidippen endru solugiravudi artham enna
does it mean also even if you don't search for me with all your heart you will still find me
really thodum enai thedavuttalum enai kandupidippen endru arthama
then god is a liar
appadiyanal devan poi solugiraar
god says you will find me when you search for me with all your heart
you really thodum enai theduvayal kandupidippaindha
and you say no even if you don't search with all your heart you will find him
illai devane mulai irundhu thedavuttalum enai kandupidippa matta neengal solugireergal
I don't believe god is a liar
devan poi endru naan nambuvathu
if you have not found god
nee devane kandupidikkavillai
you don't search for him with all your heart
ennal mulai irundhu thodukoda devan thedavillai
Listen to this.
கவனியுங்கள்.
If you have not overcome sin,
நீ பாவத்தை மேற்கொள்ளவில்லை என்றால்,
it's because you are not searching with all your heart to overcome it.
நீ முழுமையாக அதை ஜெயிக்கும்படியாக தேடவில்லை.
You're not desperate to overcome anger and sexual lust.
கோபத்தையும் பாலியையும் மேற்கொள்ள வேண்டும் என்றதன ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இல்லை.
You're not desperate to overcome partiality.
பட்சபாதத்தை மேற்கொள்வதற்கு ஒரு விருப்பம் இல்லை.
You pray a little bit, okay.
கொஞ்சம் ஜபிக்கிறீர்கள் அவ்வளவுதான் சரி
That's not searching with all your heart.
நாம் முழுவதோடு கூட தேடி தேடுவோம்
You heard me use this illustration before.
இந்த விளக்கத்தை நான் முன்பே பயன்படுத்தியிருக்கிறேன்
Supposing at night you lost some 50 paisa on the road somewhere.
அங்கே ரோட்ல ஒரு 50 பைசாவை தொலைத்து விட்டீர்கள்
At night.
இரவு நேரம்
How long will you go searching for that?
எவ்வளவு நேரம் அந்த 50 பைசாவை தேடிக் கொண்டிருப்பீர்கள்
Will you search the whole night for that 50 paisa?
நாம் முழுவதோடு அந்த 50 பைசாவை தேடிக் கொண்டிருப்பீர்களா
Even a beggar will not search all night.
பிச்சைக்காரன் கூட அப்படி தேட மாட்டான்
But on the other hand,
அதற்கு மாறாக
supposing you are carrying a big bundle of 2 lakhs rupees,
2 லட்சம் ரூபாய் கட்டை எடுத்து கொண்டு போகிறீர்கள்,
you were going from different places, you stopped in some shop in different places,
ஒவ்வொரு கடையா நிறுத்தி நீங்கள் ஏதோ போய் கொண்டிருக்கிறீர்கள்,
when you come home you say, hey, where did I leave it? I can't find it.
வீட்டுக்கு வந்தால் அந்த 2 லட்சம் ரூபாய் கட்டை காணோம், எங்கே போட்டேன்?
I went to 3-4 places,
மூணு நான்கு இடங்களுக்கு போனேனே.
Boy, you will search with all your heart.
முழுவதோடு தேடுவீர்கள்.
This is not 50 paisa.
50 paisa கிடையாது.
This is 2 lakhs.
2 லட்சம் ரூபாய்.
How do you search for God?
அது எப்படி நீங்கள் தேடி கொடுக்கிறீர்கள்?
Is it like 50 paisa or 2 lakhs?
50 paisaவை போல தேடி கொடுக்கிறீர்களா அல்லது 2 லட்சம் ரூபாய் போல தேடி கொடுக்கிறீர்களா?
2 crores.
அல்லது 2 கோடி ரூபாய் போல.
Many people search like 50 paisa.
அநேகர் 50 paisaவை தேடுகிறார்கள்.
I heard about victory over sin in the conference.
ஆண்டவரே கான்ஃபரன்ஸிலே பாவத்தை முறியடிக்க கேட்டேன்.
I have some sins, Lord.
ஆண்டவரே எனக்கு சில பாவங்களை
முறியடி. Give me victory.
ஆண்டவரே விடுதலையாக்கும்.
Thank you.
நன்றி ஆண்டவரே.
Okay, I got to do my other work now.
மற்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டும்.
You think you're going to get victory?
உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று
நினைக்கிறீங்க? You can come to conference for 50 years, you never get.
50 ஆண்டுகளாக கான்ஃபரன்ஸ்ல வந்தாலும் நீங்க ஒரு காலம் பெற்றுக்க மாட்டீங்க.
Because the law of God is you will search, you will find me when you search for me with all your heart.
என்னால் தேவனுடைய பிரமாணம் சொல்லுகிறது, மூலிகையோடும் என்னை தேடி நீங்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள்.
It is not different for Jesus.
இயேசுக்கும் அது வித்தியாசமா இல்லை.
He also he prayed with loud crying and tears and so he never sinned.
இயேசுவும் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினாலே அவர் பாவம் செய்யவில்லை.
You know, I thought about that verse.
நான் அந்த வசனத்தை குறித்து எண்ணியிருக்கிறேன்.
Jesus could go to the wilderness and cry.
இயேசு வனாந்தரத்துக்கு போய் ஜெபிக்க முடிந்தது.
Disturb anybody.
யாரையும் தொந்தரவு ஜெபிக்க முடிந்தது.
But Lord, we are living in houses and there are people living around us, even in the next room.
ஆண்டவரே நாங்கள் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்த அறையிலே ஆட்கள் இருக்கிறார்கள், பக்கத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள்.
I am sleeping, my wife is sleeping next.
நான் இங்கே படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கேன், அடுத்தது என்னுடைய மனைவி படுத்து தூங்கிக்
கொண்டிருக்கிறார். I cry with loud crying and tears, she'll wake up.
ஆண்டவரே நான் பலத்த சத்தத்தோடும் எப்பொழுது ஜெபித்தால் எல்லாரையும் வெளிப்பி விடுவேனே.
There are people living in the house.
வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள்.
And you know, the Lord showed me something.
ஆண்டவர் எனக்கு காண்பித்தார்.
I am thankful for that.
அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
He says you can have a loud cry in your heart without any sound coming from your mouth.
வாயிலிருந்து எந்த சத்தமும் வராதபடி இதயத்திலே பலத்த சத்தம் உண்டாக முடியும்.
I said that's wonderful.
Oh, அற்புதமானது.
I can have a cry in my heart, a cry as loud as Jesus cry.
Yes,
without making a noise in my mouth.
எந்தளவுக்கு பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார் அதே போல நானும் ஒரு சத்தமும் வாயிலே போடாதபடி சத்தமா ஜெபிக்க முடியும்.
Earnestness in the middle of the night.
இரவு நடுராத்திரியில்
oh God, deliver me from my anger.
ஆண்டவரே என்னுடைய கோபத்திலிருந்து என்னை
விடுதலை ஆக்கு. Deliver me from my dirty thoughts.
என்னுடைய அசுத்த சிந்தனையில் என்னை
விடுதலை ஆக்கு. Deliver me from my partiality.
என்னுடைய பட்சபாதத்திலிருந்து விடுதலை ஆக்கு.
Deliver me from my love of money.
பண ஆசையிலிருந்து விடுதலை ஆக்கு.
Help me to forgive that person. 100%
100% அந்த நபரை மன்னிக்க உதவி
செய்யும். Help me to wish the best for that enemy of mine.
ஆண்டவரே என்னுடைய சத்துருவுக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க முடிய உதவி செய்யும்.
I don't want any wish any evil for anybody.
ஆண்டவரே யாருக்கும் நான் தீமையை நாட வேண்டாம்.
Night after night
இரவு தோறும்
and one day
ஒரு நாளிலே
I say, Lord, it's amazing, I'm free.
ஆண்டவரே நான் விடுதலையாகிவிட்டேன், வியப்பாக இருக்கிறது.
That temptation came so strongly and I overcame.
ஆண்டவரே இந்த சோதனை வலிமையாய் வந்தது, நான் அதை ஜெயித்து விட்டேன்.
I'll tell you something.
நான் உன்னை சொல்லுகிறேன்.
God hears you when you search for him with all your heart.
நீங்கள் மூலிகையோடும் தேவனை தேடும் பொழுது நீங்கள் தேவனை கண்டுபிடிப்பீர்கள்.
Let me tell you about some people who prayed for 400 years.
400 ஆண்டுகளாக ஜெபித்த
people. A group of people.
ஒரு கூட்டத்தார். 400 ஆண்டுகளாக ஜெபித்த கூட்டத்தாரை பற்றி சொல்லுங்க.
And God heard.
தேவன் அவர்களை கேட்டார்.
Exodus chapter 2.
யாத்திராம் 2 அதிகாரம்.
Verse 23.
23 வசனம்.
Maybe not 400 years, maybe a little less than that. Because this is about the children of Israel in Egypt. In the days when Joseph was the ruler, the Israelites were not slaves. They were in Israel, they were in Egypt for 430 years.
The
early part of that time, they were not slaves. But then, that king of Israel, verse 2, chapter 2, verse 23,
that
king died.
அந்த ராஜா மரித்தான்.
Says in chapter 1, verse 8.
1 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம்.
A new king arose in Egypt who did not know Joseph.
யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். யாத்ராம் 1:8.
Then persecution started.
அதற்கு பிறகு உபத்திரம் ஆரம்பித்தது.
That is the king who said kill all the baby boys.
அந்த ராஜன் தான் எல்லா ஆண்களையும் கொன்றுவிடு, ஆண் பிள்ளைகள் பிறக்கும்போது கொன்றுவிடு என்று
சொன்னார். I don't know how maybe Joseph lived till about 130.
யோசேப்பு 130 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார்.
So maybe 330 years the children of Israel suffered.
அவர்களே 330 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் பாடுபட்டார்கள்.
And it says in Exodus 2 verse 23.
யாத்ராம் 2:23 சொல்லப்பட்டிருக்கிறது.
In the middle of that verse,
அந்த வார்த்தையின் மத்தியிலே,
the sons of Israel sighed because of their bondage.
இஸ்ரவேலின் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக்கொண்டார்கள்.
And they cried out.
அவர்கள் கதறினார்கள்.
And they cried for help.
அவர்கள் உதவிக்காய் கதறினார்கள்.
Their bondage rose up to God.
அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய சத்தம் தேவனை எட்டியது.
God heard their groaning.
தேவன் அவர்கள் முறையிடுதலை கேட்டார்.
And he remembered his covenant with Abraham, Isaac and Jacob.
ஆபிரகாமோடு மீசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவுகூர்ந்தார்.
The sons of Israel.
தேவன் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும்
he took notice of them.
அவரை கண்ணோக்கினார் என்று வாசிக்கிறோம்.
The next verse he selected a man to go and deliver them.
அடுத்த வசனத்திலே அவர்களை விடுதலையாக்க ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார்.
Moses.
மோசே.
Now I want to apply that to our life.
இதை நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்க விரும்புகிறேன்.
And these believers,
இந்த விசுவாசிகள்,
in this new covenant church,
இந்த புது உடன்படிக்கை சபை,
they sighed because of their bondage to sin.
அவர்கள் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்தபடினாலே அவர்கள் முறையிடுகிறார்கள், விரும்பிச்சுடுகிறார்கள்.
I'm reading verse 23.
23 வசனத்தை வாசிக்கிறேன்.
Sighed because of their bondage to these different sins.
அவர்கள் பலவிதமான பாவங்களில் அடிமைத்தனத்திலே இருந்து தவிக்கிறார்கள்.
You know what sigh is?
பெருமூச்சு என்றால் என்ன
தெரியுமா? Oh Lord, oh, when will I be free? That's a sigh. And cried out,
Oh
Lord, again and again, Lord, how many conferences I've come to, I'm still defeated. They cried out, night after night, searched for God with all their heart.
முழுதோறும் தேவனை தேடினார்கள்.
They prayed to the only one who could save them from spiritual death.
ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தங்களை இரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி முறையிட்டார்கள்.
And they cried for help because of their bondage to sin.
அவர்கள் பாவத்துக்கு அடிமைத்தனமாக இருந்தபடினாலே அந்த கதறல் தேவனுக்கு எட்டியது.
And verse 24.
24 வசனம்.
God heard the groaning of these believers.
இந்த விசுவாசிகளின் முறையிடுதலை கதறலை தேவன் கேட்டார்.
God remembered the covenant he made through the blood of Jesus Christ on the cross.
இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த இரத்தத்தின் மூலமாக சிலுவையிலே பண்ணின உடன்படிக்கை நினைவுகூர்ந்தார்.
And he saw these children of his.
தம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறார்.
And he took notice of them.
அவர்களை கண்டுபிடித்தார்.
And he brought them deliverance.
அவர்களை விடுதலைக்குள்ளாய் கொண்டு வந்தார்.
Praise God for that.
அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Can happen in your life.
உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியும்.
Can happen in mine more and more.
இன்னும் அதிகம் அதிகமாக நடக்க முடியும்.
I thank God that in the days when I was thoroughly defeated by sin more than all of you.
எல்லாரை காட்டிலும் அதிகமாக நான் பாவத்தினால் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்ட பொழுது,
way back in 1973-74,
43
years ago, I was born again, but I was defeated.
நான் மறுபடியும் பிறந்தவனாய் இருந்தேன், நாளலும் வீழ்ச்சியடைந்தவனாய் இருந்தேன்.
Inwardly,
உள்ளான வாழ்க்கையில்,
and I said, Lord,
ஆண்டவரே,
I am sick and tired of my defeated life.
என்னுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையாலே சலித்து போய்விட்டேன்.
So many days I would fast and pray.
எத்தனை நாட்கள் உபவாசத்தை ஜெபித்தேன்.
Nothing happened.
ஒன்றும் நடக்கவில்லை.
I pray with others who were also defeated.
தோற்கடிக்கப்பட்ட மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபித்தேன்.
I prayed and prayed.
ஜெபித்தேன்.
I thought deliverance would never come.
உடனே வரவே வராது என்று எண்ணினேன்.
I don't know God's ways.
தேவனுடைய வழிகள் எனக்கு தெரியாது.
But one day,
ஒரு நாளிலே,
I remember that so well.
நன்றாக பசுமையாக நினைவிருக்கிறது.
It was on the 12th of January 1975.
1975 ஆண்டு ஜனவரி மாதம் 12th.
Unexpectedly, God met with me.
எதிர்பாராத விதத்தில் தேவனை சந்தித்தார்.
Suddenly filled me with the Holy Spirit.
திடீரென பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார்.
Changed my life suddenly.
என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிவிட்டார்.
I didn't become perfect that day.
அந்த நாளிலே பூரணவனாய் மாறிவிடவில்லை.
But this downward trend in my life got stopped.
கீழோக்கி போகக்கூடிய அந்த பாணி நின்றுவிட்டது.
And I started going up.
நான் மேலே போக ஆரம்பித்தேன்.
He lifted me up.
அது என்ன தூக்கி விட்டது.
And after that it started going up.
அதற்கு பிறகு மேல் நோக்கி போய் கொண்டே இருக்கிறது.
Not perfectly.
பூர்ணமாக அல்ல.
It's a sort of a wavy up and down way.
மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கக்கூடிய அலைகளை போல.
But it's going up.
ஆனால் அந்த அலைகள் கீழும் மேலும் இருந்தாலும் அது மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறது.
And then 6-7 months later he started a church.
6-7 மாதங்களுக்கு பின்பு சபை அங்கே உண்டானது.
But he had to deal with me first.
ஆனால் முதலாவது அவர் என்னிடத்தில் இடைப்பட வேண்டியிருந்தது.
He can't build a church before dealing with a person who is defeated.
தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களோடு இடைபெடாதபடிக்கு தேவன் ஒரு சபை ஆரம்பிக்க முடியாது.
That's my testimony.
அது என்னுடைய சாட்சி.
And I didn't stop my groaning and crying just from that day.
அந்த நாளிலிருந்து என்னுடைய முறையிடுதலையும் என்னுடைய தவிப்பையும் நான் நிறுத்தவில்லை.
It says about Jesus in all the 10,000 days of his flesh
He prayed with loud crying and tears. வெளியரங்கமாக பார்க்கும்பொழுது பரிசுத்தவானைப் போல இருக்கலாம்.
To the best of my knowledge, my thought life is clean.
என்னுடைய அறிவுபூர்வமாக பார்க்கும்பொழுது என்னுடைய சிந்தை வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது.
Best of my knowledge, I don't get angry.
எனக்கு தெரிந்தவரை நான் கோபப்படுவதில்லை.
I'm not lusting after women.
நான் ஸ்திரீகளை இச்சிப்பதில்லை.
Many areas which are known, God has helped me.
ஆகவே தெரிந்த பகுதிகளிலே தேவன் உதவி செய்திருக்கிறார்.
I'm not interested in making more money.
அதிக பணம் சம்பாதிப்பதில் விருப்பமில்லை.
But Lord, there are other areas of selfishness.
ஆனால் சுயநலம் என்கிற மற்ற பகுதிகளில் இருக்கிறது.
A little bit of spiritual pride.
கொஞ்சம் ஆவிக்குரிய பெருமை.
Give me light.
ஆண்டவரே வெளிச்சம் தாரும்.
I want to be 100% like Jesus Christ.
ஆண்டவரே நூற்றுக்கு நூறு இயேசு போல இருக்க விரும்புகிறேன்.
That is my passion.
இதுதான் என்னுடைய அபிலாஷம்.
I hope that you will get a little bit of that passion.
நீங்களும் அந்த வாஞ்சையை கொஞ்சமாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Long to become like Jesus Christ.
இயேசு கிறிஸ்து போல மாறுவதற்குரிய வாஞ்சை.
Don't long to be known as a great elder or a great preacher.
பெரிய மூப்பராகவோ பெரிய பிரசங்கராகவோ அந்த வாஞ்சை அல்ல.
I can stand before God and say, Lord, I have zero interest in becoming a great preacher.
நான் பெரிய பிரசங்கராய் மாறுவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை பூஜ்யம் தான்.
Zero interest in people admiring me for my preaching.
ஆண்டவருடைய பிரசங்கத்துக்காய் மக்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு பூஜ்யம்.
I want to be like Jesus.
நான் இயேசுவை போல மாற வேண்டும் என்று
விரும்புகிறேன். I want to be free from all sin.
எல்லா பாவத்திலும் விடுதலை பெற
வேண்டும். That is my passion.
அது என்னுடைய தவிப்பு.
And when that is your passion,
அது உங்கள் வாஞ்சையா இருக்குமானால்,
from your innermost being will flow rivers without your even effort.
நீங்கள் எந்த பிரயாசம் எடுத்தாமலே உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவத்தின் நதிகள் புறப்பட்டு ஓடும்.
I can tell you honestly.
நான் நேர்மையா உங்களுக்கு சொல்கிறேன்.
Preaching for me is not an effort.
நான் பிரசங்கிப்பது எனக்கு அது பெரிய முயற்சி அல்ல.
It's like a river flowing.
அது ஒரு ஆறு ஓடுவதை போல.
Nobody pumps a river.
யாருமே ஒரு ஆறை தண்ணியை ஓட
வைப்பதற்கு
அது அப்படியே ஓடுகிறது.
In the olden days, my preaching was like the hand pump. You struggle and get a bucket of water.
கடந்த நாட்களிலே நான் பிரசங்கிப்பது என்பது ஒரு கையடி பம்பை போல. அது பார்த்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் பக்கெட் தண்ணீர் வரும்.
If your preaching is like that,
உங்களுடைய பிரசனம் அப்படி இருக்குமானால்,
say Lord,
ஆண்டவரே,
I want to be like Jesus.
நான் இயேசு போல இருக்க
விரும்புகிறேன். Make that the passion of your life.
ஆண்டவரே, என்னுடைய ஜீவித்துள்ள அந்த வாஞ்சை எனக்கு தாரும்.
When that becomes the passion of your life,
அதுவுடைய வாஞ்சையாய் மாறுமானால்,
the life of Jesus will flow out from you.
இயேசுடைய ஜீவனம் உங்களுக்கு
பாயும். Your sisters also.
சகோதரிகள் கூட.
You will be a blessing to your children.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க
முடியும். Children will grow up in God fearing ways.
உங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தில் வளருவார்கள்.
They will see the joy of the Lord.
அவர்கள்
தங்கள் மம்மி and daddy.
தங்கள் அப்பா மாவட்டத்திலே கத்திருக்கு கத்திரை சந்தோஷம் இருக்கிறதை பார்ப்பார்கள்.
That will be the biggest sermon to them.
அது அவர்களுக்கு பெரிய பிரசங்கமாக இருக்கும்.
What they see in your faces.
உங்களுடைய முகத்திலே அவர்கள் என்ன பார்க்கிறார்கள்?
Thank you.
நன்றி.
I'm very thankful that I've been here, been able to come here for 34 years.
நான் 34 ஆண்டுகளாக புதுடியில் வருவதை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன்.
I love to come to Tamil Nadu more than any other place in the world.
உலகத்தில் எந்த ஒரு பகுதியை போய் பார்க்கலாம், தமிழ்நாட்டுக்கு வருவது எனக்கு அதிக பிடிக்கும்.
Because you're like my own people.
I
love you very much.
Let's
pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to be well pleasing to you.
ஆண்டவரே, உமக்கு மிகவும் பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்.
Give us grace, we pray.
ஆண்டவரே, உமக்கு கிருபை கிரும்பியாய் ஜெபிக்கிறோம்.
We are needy people.
ஆண்டவரே, நாங்கள் தேவையுள்ள மக்கள்.
We have many faults.
ஆண்டவரே, அநேக வீழ்ச்சிகள் இருக்கிறது.
We have not become like Jesus.
நாங்கள் இன்னும் இயேசுவை போல மாறவில்லை.
You have given us so much light more than other people have.
ஆண்டவரே, மற்ற மக்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் அதிகமான வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள்.
And we know you will expect more from us.
எங்களுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பு என்று அறிந்திருக்கிறோம்.
Fill us with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புமானால்,
help us to honor you.
உம்மை மகிமைப்படுத்த உதவிச்சும், கனப்படுத்த உதவிச்சும்.
Build strong churches in many parts of Tamil Nadu.
தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் வலிமையான சபைகளை கட்டுகிறார்கள்.
Mightily anoint the elders to lead your churches forward.
சபையை முன்னிட்டு ஆண்டவரே முன்னிட்டு கொண்டு போகுவதற்கு மூப்பர்களை அபிஷேகிப்பார்.
Lead us from glory to glory.
மகிமையிலிருந்து மகிமைக்கு அடுத்து செல்ல மாட்டோம்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.